ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நின்ற பரம தேவனே, இந்த நாளிலும் கூட நியாயத்திற்கு நாளுக்கான சத்தியத்தை திட்டமாக எங்கள் சிந்தையில் நிறுத்தி கொள்ளவும் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவும் அன்புரே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறப்பா. அன்புரே வந்த ஒவ்வொருவரையும் நடத்துகிறவர்களையும் தேவன் தாமி அவரவர் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து இன்னும் மேல் மேலும் பெருகும்படிக்காக அன்றுவரே கிருபை பாராட்டும். ஆண்டவரே உம்முடைய தயவினால் அன்றுவரே இந்த சிலாக்கியத்தை நாங்கள் பெறும்படிக்காக இன்னும் மேலும் மேலும் உயர்த்தும்படிக்காக கிருபை செய்யுங்க. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே இந்த ஜபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.
இப்பொழுது பாடங்களை எடுக்குமாறு சபையினர்களே சபை சபா கூட மிகவும் முன்பாக அழைக்கப்பட்டு வருகிற சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவருக்கும் வருவதாக. மீண்டுமாக இந்த நாளிலே தேவன் நம்மளுக்கு வாய்ப்பு தந்து அவருடைய மகா பரிசுத்தமான சத்தியங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பை இந்த நாளிலும் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக முதலாவது நம்ம அவர் கொடான கூடி நன்றிகளை நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பாடமானது நியாயத்தீர்ப்பினுடைய நாள். அப்ப நியாயத்தீர்ப்பினுடைய நாள் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டா இருக்குது. இன்றைக்கு இந்த நியாயத்தீர்ப்பு குறித்து அநேக குறிப்புகள் வந்து ஏற்கனவே பார்த்த அநேக பாடங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். அநேக விஷயங்கள் நியாயத்தீர்ப்பு பத்தி நம்ம பேசியிருக்கிறோம் ஏற்கனவே அநேக சப்ஜெக்ட்ல. அதுல வந்து நம்ம சின்ன சின்ன விளக்கங்களே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனாலும் அவளையெல்லாம் ஒன்று சேர்த்து இன்றைக்கு நம்ம ஒரு முழுமையுமாக இந்த நியாயத்தீர்ப்பு பத்தி நாம் தெரிந்து கொள்றதுக்கு நம்ம முயற்சிக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு மதத்துல கூட இன்னைக்கு நியாயத்தீர்ப்பு பத்தி பேசுறாங்க. எல்லா மதத்திலையும் நியாயத்தீர்ப்பு பத்தி சொல்றாங்க இல்லைங்களா. அதுல கிறிஸ்தவ மார்க்கங்களையும் கூட நியாயத்தீர்ப்பு பத்தி இன்றைக்கு பேசுகிறத நம்ம பார்க்கறோம். இன்னைக்கு எல்லா தலைப்புகளையும் நம்ம பார்த்துட்டு வர ஒவ்வொரு தலைப்புகளும் பார்த்துட்டு வரும்போது ஏற்கனவே நம்ம கற்றுக்கொண்டிருக்கிற விஷயங்களுக்கும் பைபிள் பேசுறது விஷயங்களுக்கும் வித்தியாசமாக இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஏன்னா வேதத்தின் ஆதாரத்தின் படி இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும், தேவன் சொல்லியிருக்கிறாங்க மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னா உண்மை சத்தியத்தில் இருக்கணும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கடமை. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த நியாயத்திற்கு சம்பந்தமா கூட நம்ம ஒரு உண்மையான சக்தியில் இருக்கணும் அல்லது அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் நம்ம இருக்க வேண்டும் என்றது ஒரு ஒரு கடமை இல்லைங்களா, ஒரு முக்கியமான விஷயம் அது. அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய அநேகம் பிரிவுகளில் நம்ம பார்த்து கொண்டு வருகிற ஒவ்வொரு தலைப்புகளிலும் அவங்க அநேக விஷயங்களை டைவர்ட் ஆயிருக்கிறார், அநேக விஷயங்கள விலகி போயிருக்கிறார் சத்தியத்திலிருந்து. ஜீசஸ் மட்டும்தான் ஒரு மையப்படுத்தாததை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் வேற அந்த வழியே தனியாக இருக்கிறத நான் பார்க்கறேன். அப்போ தேவனுடைய திட்டம் ஒன்றாக இருக்கும் போது அதை பற்றிய விளக்கங்கள் வேறு விதமாக இருக்கு. அப்போ கொடுக்கப்படுகிற விளக்கங்களுக்கு எந்த வகையிலும் வேத ஆதாரமோ அல்லது வேதத்தில் சரியான ஒரு விளக்கமோ இல்லாத அடிப்படை ஆதாரங்கள் இல்லாத உபதேசங்களை வேதமும் வச்சு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி அதன்மே ஜனங்கள் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கறோம். அப்படி இருக்கும்போது நியாயத்தீர்ப்பு பத்தி கூட கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நியாயத்தீர்ப்பு பத்தி பைபிள்ல எழுதியிருக்கு இல்லைங்களா, நியாயத்தீர்ப்பு பத்தி பைபிள்ல கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த நியாயத்தீர்ப்பு பத்தி தான் எப்படி இருக்கும், நியாயத்தீர்ப்பு என்பது என்ன, அதை நம்ம எப்படி தேவன் செய்ய போறாங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அந்த வகையில நம்ம முதலாக வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னா அப்போஸ்தலர் 17:31.
மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதின் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளக்கப்படினார் என்றார்.
இங்க நாம பார்க்கும் போது இங்கதான் அது முக்கியமான வசனம். இந்த இடத்துல மேலும் ஒரு நாளை குறிப்பிருக்கிறார். அப்போஸ்தலர் போல் அங்க பேசுறாரு நியாயத்தீர்ப்பு பல்வேறு விஷயங்கள் தேவனுடைய தெய்வீக திட்டங்களே பல்வேறு விஷயங்களே அவர் வங்கியை விளக்கி சொல்லியிருக்கும் போது நியாயத்தீர்ப்பு பத்தி கூட அவர் பேசுறார். அவர் ஞாயிற்று பற்றி எது பேசுறாருன்னா, மேலும் தேவன் இன்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளில் என்ன பண்றாரு, தான் நியமித்த மனுஷனை, தான் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாக நினைக்கிறது. தேவன் செய்ததில்லை நியமத்திற்கு, தான் நியமித்த மனுஷனை வச்சு செய்கிறாரு. அந்த மனுஷனை எங்கிருந்து எழுப்பியிருக்கிறாரோ, மறுப்போரிலிருந்து எழுப்பினதுனாலே அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும். அப்போ இந்த வசனத்தினுடைய விளக்கம் என்ன? முதலாவது அங்கே ஒரு நாள் என்பது அதை குறிக்குது. மேலும் தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாள் என்பது எதை குறிக்குது? தேவன் நியமித்த மனுஷன் யாரு? நியாயத்தீர்ப்புனா என்ன? யாருக்கு நியாயத்தீர்ப்பு? அது எப்படி இருக்கும்? எப்போது இருக்கும் அந்த நியாயத்தீர்ப்பு? எல்லாத்தையும் குறித்து இன்னைக்கு நம்ம விளக்கமாக நம்ம பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த ஒரு நாள், அந்த ஒரு நாள் என்பது என்ன? இன்னைக்கு வந்து நம்மளுடைய கணக்கு படி அது 24 மணி நேரத்தை குறிக்குமா அப்படின்னு நம்ம பார்த்தா, இன்றைக்கு அநேக சபைகளில் நியாயத்தீர்ப்பு இப்படி தான் அவங்க நினைக்கிறாங்க. 24 மணி நேரத்தில் தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? கரெக்டாக நான் சொல்கிறேன், 24 மணி நேரத்தில் கர்த்தரே இயேசு வானத்தில் அதே மேகங்கள் மேல் வருவார். அவர் வந்து ஜனங்களெல்லாம் கூட்டி சேர்ப்பார். கூட்டி சேர்த்து கையில் வரும்போது எல்லாருடைய ரெக்கார்ட்ஸ் அவர் எடுத்துகிட்டு வருவார். எல்லாருடைய அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கிறானுங்க, சின்ன பையன்லேருந்து கடைசி வரைக்கும் என்ன செஞ்சுருக்கிறாங்கிறது எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு முக்கியமான ஒரு இடத்துல, எந்த இடத்துல? ஒலிவ மலையா என்ன சொல்கிறாங்க? எந்த இடத்துல வருவார்னு சொல்கிறாங்க? அது சொல்கிறதில்ல. அப்போ பூமியில் அவர் வந்து, பூமி வச்சுக்கலாம், பூமியில் வந்து உட்காந்து எல்லாம் ஃபைல் எல்லாம் பெரிய பெரிய அடுக்கு அடுக்கா ஏன்னா கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் அவர் வச்சு அங்கே டேபிள் போட்டு அவர் உட்கார்ந்து அப்போ அவருக்கு நியாய தீர்ப்பு செய்யும்போது செய்வதற்கு அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து உட்கார்ந்து கரெக்டாக என்ன சொல்றது? இப்படி தான் சொல்றாங்க. ஆமாம், உடனே அந்த புஸ்தகங்கள் இப்போ கொண்டு வந்த புஸ்தகங்களே அப்போ அப்படியே தர்ற ஒவ்வொரு ஃபைலாக அப்படி ஓப்பன் பண்ணும்போது அங்கே பேர் வருது, சம்பத் சேலம் அப்படின்னு வருது. உடனே அப்படியே வர வைக்கிறார். அப்படியே வரிசையில் எல்லாம் நிற்க வச்சு எதாவது. அப்போ அது மட்டும் இல்லை, அங்கே வந்து ஒவ்வொருத்தருடைய அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியமும் பார்க்கறதுக்காக ஒரு பெரிய ஒரு டிவி திரை இல்லைங்களா, பெரிய ஸ்க்ரீன் இருக்குமாம். அப்போ அவர் என்ன பண்ணுவார், இங்கே கொடுத்துட்டு ரிமோட்டு, அப்புறம் தூதர்கள் வர பக்கத்தில் ஹெல்ப் கொடுப்பாங்க ஃபைல் எடுத்து எடுத்து கொடுக்குறதுக்கு. அப்புறம் அங்கே வந்தோடனே போட்டோடனையும் எல்லாம் கம்ப்யூட்டரில் வச்சுட்டு போகும்போது சின்ன பையன்லேருந்து என்னெல்லாம் வருதோ அத்தனையும் அங்கே. அப்போ அதெல்லாம் போட்டு பார்த்துட்டு நீங்கள் நேரம் நரகத்துக்கு போயிருங்கன்றான். அடுத்த போறியா நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் வர்றார் வரிசையா, இப்படியே ஒவ்வொருத்தரையா அனுப்பி 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 வரிசையாக வர வச்சு வர வச்சு வர வச்சு எல்லாம் போட்டு காமிச்சு போட்டு காமிச்சு அங்கே அவர்களை நரகத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறார். ஏன்னா எல்லாருமே என்ன தான் செஞ்சிருக்கிறாரு, ஒருத்தரோட ஒருத்தர் பயங்கரமாக இருக்குது, இன்னொருத்தரோட இன்னொருத்தரோட பயங்கரமாக இருக்குது. பார்த்தா அப்படியே எல்லாம் கதி கலந்த ஜனங்கள்லாம். அப்போ எல்லாத்தையும் வந்து அப்போ 24 மணி நேரத்தில் இத்தனை கோடி ஜனங்களை அவர் இப்படித்தான் நியாயம் தீர்க்க போறாரு அப்படின்னு ஜனங்கள் நினைக்கிறாங்க. அப்போ அப்படி செய்யறதுனா எப்படி செய்யணும்? அப்போ ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 3000 கோடி ஜனங்களுடைய நியாய தீர்ப்பு செய்யணும்னா நிதானமா செய்ய முடியுமா? ஒண்ணு எல்லாத்த பத்தி போட்டு காமிக்கணும் வேற, அதே டைம்ல செய்யறது வேலை நிதானமா செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணும்? அவர் எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்யணும் யோசித்து போறாரு. அப்போ ரிமோட் எடுத்து வச்சுட்டு இப்படி இப்படி பண்ணிட்டு ஒரு கைக்கு இப்படி காமிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா நன்மை செய்தவர்கள் பொருளகம், தீமை செய்தவர்கள் நரகம். அப்படியே வர வேண்டியது ஒரு ரொம்ப ஸ்பீடாக அனுப்பிட்டே இருக்க வேண்டிய ஜனங்கள். அப்போ எல்லாத்தையும் நரகத்துக்கு அனுப்பிட்டு அவர் ரிட்டர்ன் போயிடுவார். அவ்வளோதான், இவ்வளோதானா? கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு ஒத்து வருவோங்கிறது ஒத்து வரவே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த இடத்துல வேதம் சொல்லுது, கர்த்தரே இயேசு எப்படி நியாய தீர்ப்பார், அவசர அவசரமாக நியாயத்தீர்ப்பாரா ஜனங்கள அப்படின்னா, அதை குறித்து சங்கீதம் 96:10 நீங்க ஜனங்களை எப்படி பண்றாங்க? நிதானமான என்ன அர்த்தம் தெரியல, நிதானமான ஸ்பீடு நடத்தமா, நிதானமான ரொம்ப பொறுமையா செய்யறதுதான் அந்த வேலை. அப்போ நியாயத்தீர்ப்பு கர்த்தர் எப்படி செய்யறாங்கன்னா நிதானமாக செய்யறாரு.
அப்போ ஒரு நாள் இந்த இடத்துல மேலும் தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அப்படின்னா அந்த நாள் என்பது 24 மணி நேரம் கொண்ட கணக்கு இல்லை. ஏன்னா ஆதாம் கூட தேவன் சொன்னார், நீ இந்த பணியை புசிக்கும் நாளில் சாகவே சாகவே. அப்போ அந்த நாள் வந்து அந்த சொல்லப்பட்டுக்கிற கணக்கு யாருடைய கணக்கு? மனுஷங்களுடைய கணக்கு இல்லை, அது கர்த்தருடைய கணக்கு இல்லைங்களா. அதான் அந்த நாள் என்பது அவர் 1000 வருஷத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப வந்து அநேக எக்ஸாம்பிள் நம்ம சொல்ல, இப்ப ஆதெல்லாம் லிங்கனுடைய நாள் அப்படின்னா அப்ப அது வந்து அந்த நாள் என்று அவர் ஆகவே செய்த காலம் இல்லைங்களா. நோவாவுடைய நாள் அப்படின்னு பைபிள் நோவனுடைய நாள் அப்படின்னா நோவா வாழ்ந்த காலங்கள். அதே போல இங்க அதே போல வனாந்தரத்தின் நாற்கு நாள் அப்படின்னு இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தின் நாற்கு எதோ இல்லை 40 வருஷம். அந்த மாதிரி ஒரு நாள் என்பது வேதம் வந்து நம்ம பார்க்கணும். அதனுடைய கருப்பொருள் பார்க்கும்போது அது ஒரு காலப்பகுதியை குறிக்கிறதா இருக்கும். அப்ப அந்த வகையில் இங்க ஒரு நாளை குறித்திருக்கிறார் என்று சொல்லும் போது அது எவ்வளோ அப்படின்னு அங்கே அப்போ சில பேதுரு சொல்லும் போது 2 பேதுரு 3:8 நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம். கர்த்தர் இயேசுக்கு ஒரு நாள் என்பது 1000 வருஷம் அப்படிங்கிறது. அதனால ஒரு நாளை குறித்திருக்கிறார் அப்படின்னா அந்த நாள் என்பது எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம். அப்புறம் தேவ நியமித்த மனுஷன் அங்க யார் அது உங்களுக்கு நல்லா தெரியும். அது வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு. அவர் எங்கிருந்து எழுப்பினார்? மருத்துவர்களிருந்து எழுப்பினதுனாலே அந்த நிச்சயத்தை விளங்க பண்ணினார். அது என்ன அந்த அந்த பொருள், அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அதாவது மனுஷங்களே நியாய தீர்ப்பு செய்யறதுக்கு மனுஷங்களையுமே ஒருத்தரை எடுத்துக்கொள்றோம். அதாவது மனுஷங்களே மனுஷங்கள் நியாய தீர்ப்பு செய்யும் போதுதான் மனுஷங்களுடைய கஷ்டம், மனுஷங்களுடைய பலவீனம், மனுஷங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கும், என்ன எல்லாம் எல்லாம் பத்தி யாருக்கும் தெரியும், மனுஷங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மனுஷங்க எங்கிருந்து எடுத்துருக்கிறார்? இப்போ மருத்துவர்லேருந்து இருக்கு. அதனாலதான் அந்த நிச்சயத்தை விளங்க பண்ணிக்கிறார். அப்போ மனுஷங்களும் மனுஷங்கள் நியாய தீர்ப்பு செய்யும் போது மனுஷங்களுடைய எல்லா விஷயங்களையும் அனுபவபூர்வமாக அதை வந்து அலசி அலைஞ்சி பார்க்க முடியும். வேற ஒரு பேரை தோதுற மற்றவர்களும் நியாய தீர்ப்பு செய்யும் போது என்ன பண்ண முடியாது, அந்த அனுபவம் இருக்கும். விஷயங்கள் தெரியும், ஆனா அந்த இரக்கம் கிருபை காமிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. அதனாலதான் வந்து அந்த மனுஷனை மறித்தோர்ந்து எழுப்பி அந்த ஒரு வாய்ப்பை கொடுக்கறதை நம்ம பார்க்கணும். அப்போ அந்த நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் யாருக்கு வருது? நம்முடைய கர்த்தராகிய இயேசுக்கு வருது. பிதாவாகிய தேவன் கூட ஒரு நியாயாதிபதிங்களா? பிதாவாகிய தேவன் நியாயாதிபதியா? பிதாவாகிய தேவன் நியாயாதிபதி தானே. அவர் எப்படிப்பட்ட நியாயாதிபதி? நீதி உள்ள நியாயாதிபதி இல்லைங்களா? தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அது மட்டும் இல்ல, பாரபட்சம் இல்லாத நியாய தீர்ப்பு செய்கிறவர். ஆனா தேவன் செய்யறதில்லை நியாய தீர்ப்பு இந்த ஜனங்களுக்கு மேல. அந்த பொறுப்பை யாரு கொடுக்கிறாரு? அது அவரே செஞ்சுட்டு இருக்க, அவரே ஒரு ஜட்ஜு தான். ஏன்னா நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரம் நம்ம பார்க்கறோம். அது அப்படி இருக்கும் போது பிதாவது தேவன் நியாய உலகத்தை தாமே நியாய தீர்ப்பு செய்யாமல் அந்த நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை இயேசுக்கு கொடுத்தார். அப்படின்னா முக்கியமான காரணம் நம்ம பார்க்கணும். ஏன்னா தேவன் ஏற்கனவே சில நியாய தீர்ப்புகளை செஞ்சிருக்கிறார் இந்த உலகத்தில். அப்ப அந்த நியாய தீர்ப்புல என்ன நிலைமை இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். முதல் முதல் தேவன் ஒரு நியாய தீர்ப்பு செஞ்சார் யாருக்கு? மனிதனுக்கு, ஆதாமுக்கு இல்லைங்களா. அப்போ ஆதாமுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் போது இந்த கண்ணியனை புசிக்கும் நாளில் சாகவே, அதாவது சாகவே சாகவேனா அதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிந்து கொண்டிருக்கணும். அதாவது நீ மறித்து கொண்டே மறிப்பாய், கொஞ்சம் கொஞ்சமா நீ செத்துருவ அப்படிங்கிற அந்த அர்த்தம், அந்த அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கண்டிப்பா மனுஷன் என்ன ஆயிட்டான்? தேவனுடைய தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்குது? அவர் சொன்னா சொன்னது, அதுல எந்த விதமான மாற்றம் அவர் பண்ண மாட்டார். ஏன்னா நம்ம அநேக வசனங்கள்ல பாக்குறோம், அவர் மனமாற தேவன் ஒரு மனுபுத்திரன் இல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷனா அல்ல. அவர் ஒரு வருஷம் சொல்லிட்டாருன்னா அதை ரைட்டா பண்ணிட்டு வேற எழுத மாட்டார். அப்ப தேவன் நீதி உள்ளவராய், அவருடைய நீதி, அதுக்கு அப்போ சொல்ற போல் சொல்லும் போது தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். அப்படின்னா அவருடைய வார்த்தைகள் சொன்னா சொன்னதான், அது வந்து எந்த விதத்தில் இது செய்யாதுன்னா செய்யப்படாது. அவ்வளவு அதை மீண்டும் செஞ்சுட்டு அப்பா மன்னிச்சிங்கன்னா அப்படின்னு கேட்க முடியாது அவர்கிட்ட. அது ஆதாம் கிட்ட அவர் சொன்னார், ஒரு ஒரு மரம் வச்சாவே நீ சாப்பிட வேண்டாம் சொன்னாரு, சாப்பிட்டாரு. அப்ப தேவன் இன்னொரு முயற்சி அவர் எடுக்கவே கிடையாது. இன்னொரு மரம் நான் வேணா வைக்கிறேன், நீ வேணா இன்னொரு டெஸ்ட் நான் உனக்கு வைக்கிறேன், ஒருவேளை நீ அது வேணா சாப்பிடாங்க பாக்கலாம் அப்படி அவர் கிடையாது. சொன்னா சொன்னது அவர், அவர் எந்த சேஞ்ச் இல்லை. அதே போலதான் ஆசிரியர்கள் கூட திட்டங்களில் கூட பத்து கட்டளைகள் கொடுக்கும் போது கூட அந்த கட்டளைகள் படி சொன்ன சொன்னபடி நடக்கணும் இல்லைங்களா. போய் பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, பேசி கள்ள சாட்சி கொடுத்துட்டாருன்னு நேடுவான். அவனை கல்லடிச்சு சாகுபடி சொல்லிட்டார். ஈ விருப்பம் என்றதே தாக்கக்கூடாது. விவசாயம் செய்யாதா அப்படின்னா அவ்வளவுதான், அது முடிஞ்சு போச்சு. ஆசிரியர் கூடாரத்தை வந்து எந்த சாதாரண மனுஷன் வந்து தொடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். தொட்டாயமா இருக்கிறாங்க எல்லாம் அப்படியே ஸ்பாட் அவுட் ஆக்சிடென்ட் சாகுற மாதிரி. அவர் அதாவது இடையில யாரும் பேச முடியாது, யாரு வந்து அவங்களுக்கு இருக்கம் காமிக்கிறோ கிருபை காமிக்கிறதுக்கு முடியாது. அப்போ தேவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்குன்னா அது ரொம்ப கடுமையானதாக இருக்கும் மற்றும் கண்டிப்பானதாக இருக்கும். அதனால வந்து யார் தேவன் நியாய தீர்ப்பு செய்ய ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பா மனுஷங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது இல்லைங்களா, பிரயோஜனமாக இருக்காது. அதனாலதான் தேவன் என்ன பண்ணிட்டாரு, ஆனாலும் தேவன் மனுஷங்க மேல என்ன வச்சிருக்கிறாரு, அன்பு வச்சிருக்கிறாரு. நீதி இருக்குது, நீதி உள்ள தேவன், அதே டைம்ல அன்புள்ள தேவன் போ. அப்ப மனுஷங்க மேல அன்பு காமிக்க வேண்டியது இருக்குது. ஆனா அந்த அன்பு காமிக்கும் போது தன்னுடைய நீதிக்கு எந்த விதமான பந்தம் ஏற்படாமல் இருக்கணும் அந்த அன்பு, அப்படித்தான் அவர் செய்வார். அப்ப அதனாலதான் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் முழுவதையும் கர்த்தராய் இயேசுக்கு கொடுத்துட்டார். தேவனுடைய அன்பு நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் நியாய தீர்ப்பு தான் செய்யலே தவிர ஆனா ஜனங்கள் மேல் அன்பு காமித்த விதம் நீங்க பாக்கணும். யோவான் ஐந்தாம் அதிகாரம் 22 வசனத்துல நம்ம பார்க்கணும்.
அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தம்மை ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார்.
பிதாவான அதனால்தான் தேவன் என்ன பண்ணல, தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்கிற கம்ப்ளீட் அந்த அதிகாரம் தம்முடைய குமாரனுக்கே கொடுத்தார். அப்ப ஏன் குமாரனுக்கு கொடுத்தார்? அப்போ கர்த்தராகிய இயேசு கிருபையும் என்ன இருக்குதுன்னா கிருபையும் பாவ மன்னிப்பும் இருக்குது. அது இருந்தா என்ன பண்ண முடியும், மனுஷங்களுக்கு ஒரு லாபம், மனுஷங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமே தவிர மனுஷங்களை கண்டிப்பாக கடுமையாக நியாயம் தீர்த்தா எந்த மனுஷனுக்கும் லாபமே ஆசீர்வாதமே இருக்காது. அதனாலதான் வந்து கிறிஸ்துவுக்கு தேவன் அந்த அதிகாரம் கொடுத்துக்கிறத நம்ம பாக்குறோம். அதை பத்தி நம்ம யோவான் 1:16-17. ஆமா, கர்த்தராகிய இயேசுனுடைய பரிபூர்ணத்தின் நிமித்தமாக, பரிபூர்ணமாக நடந்ததன் நிமித்தமாக நம்மளுக்கு என்ன வந்துருக்குது, கிருபையின் மேல் கிருபை வந்து. அவர் என்ன கிருபையின் மேல் கிருபை, பாவ மன்னிப்பு. இப்ப நம்மளுக்காக இடையில யார் இருக்கிறாரு, ஜீசஸ் இருக்கிறாங்க. அப்போ அந்த பாவிகளுக்காக பேசக்கூடிய, பாவிகளை மறைக்கிறதுக்காக, பாவத்தை மூடுவதற்காக இடையில யார் இருக்கிறாருன்னா கர்த்தராகிய இயேசு இருக்கிறார். அப்ப உலகத்தின் ஜனங்களுக்கும் பிதாவுக்கும் இடையில மத்தியஸ்தராக இருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ கர்த்தர் ஜனங்களுக்காக நிக்கிறதுனால அந்த நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதும் இயேசுவிடம் அவர் ஒப்பு கொடுத்துட்டார். அடுத்த வசனத்துல படிக்கும் போது எப்படி நம்ம கிருபை பெற்றுக்கொண்டோம்னா மோசையின் மூலம் நியாயப்பிரமாணம் வந்துச்சு. ஆனா நியாயப்பிரமாணத்துல கிருபை இருந்துச்சானா, கிருபை இல்ல. அதுல சொன்னா சொன்னபடி நடக்கணும், இதுதான் செய்யணும்னு இதான் செய்யணும், இது செய்யக்கூடாதான் செய்யக்கூடாது. அப்படி மீறி செஞ்சா அவங்களுக்கு வந்து அழிவுதான், சாவுதான், அதுல எந்த சந்தேகமே இல்லை. அது மோசையின் மூலம் நியாயப்பிரமாணம் வந்தது, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு மூலம் வந்திருக்குது. அப்ப அந்த கிருபை என்பது அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தை. கிருபைன்றது அந்த இரக்கம் இல்லைங்களா, இரக்கம் யாரு மூலம் வந்திருக்குது, இயேசு கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த பாவ மன்னிப்பு, உலகத்தின் ஜனங்கள் ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும், ஆதாம் தவறு செய்யும் போது முழு உலகமே தவறு செய்த கணக்காகி போச்சு. அப்போ அந்த ஜனங்கள் மேல் கிருபை காமிக்கிறதுக்காக கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்ததை நம்ம பார்க்கறோம். அப்போ இந்த கிருபையும் இரக்கமும் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை அங்கே கொடுக்கறது நம்ம பார்க்கறோம். இப்போ நியாய தீர்ப்பு பத்தி இன்றைக்கு ஒரு கண்ணோட்டம் என்ன, இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்களின் மத்தியில ஒரு இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் பார்க்கும்போது நியாய தீர்ப்பு என்று சொன்னால் மனுஷங்களுக்கு பயம் இருக்குதா, சந்தோஷமா இருக்குதுங்களா, பாத்தீங்களா, எல்லாருமே பயந்து நடுங்கிறோம். கொஞ்சமே என்ன சொன்னீங்க, எல்லாம் போட்டு காமி போடலீங்க, எல்லாம் போட்டு காமிச்சோம்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் மறைச்சுக்கிறோம். ஏன்னா மனுஷங்க இருக்கும்போது நாம நம்மளுடைய தவறுகள் பாவங்கள் எல்லாத்தையும் மறைக்கிறோம், மறைக்க முடியுது, நம்மளால மறைக்க முடியுது. ஆனா ஆயிரக்கண்ணு பாக்குறது நமக்கு தெரியறதில்ல, ஆனா நம்ம மறைச்சிடறோம். அதனாலதான் என்ன ஆகுது, இப்போ அதை போட்டு காமிக்கிறேன்னு சொல்லும் போது ஜீசஸ் சொன்னாங்க, ஞாயிற்றுப்பு நாள் என்ன நடக்கும், லூக்கா 12:2 படிக்கும் போது,
என்ன
ஞாயிற்றுப்பு நாளே அந்த நாள் வேண்டாம். ஆனா ஜீசஸ் வேணும், அவருடைய பைபிள் வேணும், சத்தியம் வேணும், எல்லாம் வேணும், ஆனா எது மட்டும் வேண்டாம். எவ்வளவு சாதுரியமாக நம்ம நடக்கிறோம். அப்போ ஞாயிற்றுப்பு மட்டும் நீங்க செஞ்சிட வேண்டாம், என்ன செஞ்சீங்கன்னா நாங்க எங்களுக்கு எல்லாம் டேஞ்சர். ஏன்னா நன்மை செய்தவர்கள் பொருளகத்துக்கும் தீமை செய்தவர்கள் நரகத்துக்கும் போகணும். அப்ப அந்த வகையில அந்த ஒரு உபதேசம் இருக்கிறதுனால அப்ப ஞாயிற்றுப்பு செஞ்சா ஏன் நம்மளுக்கு அந்த பயம் வருதுன்னா, நம்மளுடைய மனசாட்சி நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்றது, ஆனா நம்ம பொருளமா போகலாம் நம்பிட்டு இருக்கிறோம். ஆனா ஞாயிற்றுப்பு செஞ்சு பொருளமா போகணும் அப்படின்னு சொன்னாக்கா பயந்துக்கிறோம். ஏன்னா ஞாயிற்றுப்பு செய்யும் போது என்ன வந்துடும், எல்லாம் வெளிப்பட்டுருமே. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி ஞாயிற்றுப்பு தேவன் செஞ்சா ஏதாவது பிரயோஜனம் இருக்குமானா, அதாவது மனுஷங்கள் பத்தி தேவன் என்ன சொல்றார், ரோமர் 3:10-12 வரைக்கும்,
அந்த படியே நீதிமான் ஒருவனாகிடும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கேட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிடும் இல்லை.
என்ன சொல்றாரு, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை, உலகத்துல மனுஷனா பிறந்தவன்ல யாருமே கிடையாது, எவனுமே நீதிமான் கிடையாது, நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் உணர்வுள்ளவன் இருக்கிறான், உணர்வுள்ளவன் கூட கிடையாது. தேவனை தேடுற உண்மை மனசுல தேடுற இருக்கிறான்னா அவனும் கிடையாது, எல்லாருமே ஏமாத்துறவனுங்க அப்படிங்கிறது. அப்போ ஞாயிற்றுப்பு செஞ்சா என்ன நடக்கும், எல்லாத்துக்கும் என்னதான் போகணும், எல்லாம் கம்ப்ளீட் வந்து ஜீசஸ் தம்ம 2 வந்து அத்தனை பேருக்கு நிறைய கணிச்சுட்டு அவர் பேசாம போயிருவார். அவ்வளோதான், ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் இது அந்த கோர்ட் கிட்ட எல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிருவார். அவ்வளோதான், இதுதான் வந்து தேவனுடைய திட்டமா. அதனாலதான் இன்னைக்கு ஜனங்கள் பயந்துக்கிறாங்க. பிசாசு இப்படிப்பட்ட உபதேசங்களை இன்றைக்கு நம்ம மத்தியில அவன் கொண்டு வந்திருக்கிறான். அதான் வந்து அவனுடைய மெத்தட், நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம், நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும், ஒளியை இருளும் இருளை ஒளியும் அதன் பாவித்து, பாவத்தை இனிப்பாகவும் நன்மையான வழியை கசப்பாகவும் உணர்ந்துடும். இப்படி எல்லாம் மாத்தி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கறோம். அதனால இன்னைக்கு இந்த தேவனுடைய திட்டத்தை சரியாக புரிந்து கொள்ளாத அளவுக்கு மனுஷங்களுடைய மனக்கண்களை குருடு பண்ணி வச்சிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறா போல, ஞாயிற்றுப்பு நாள் ஒரு பயம் கொடுக்கிற நாளா, பைபிள் அப்படி பேசிருக்குது எங்காவது, ஞாயிற்றுப்பு வந்தா பயந்துக்குங்க, பயப்படுற அளவுக்கு எங்காவது இருக்குதா அப்படின்னா, அந்த மாதிரி வசனமே கிடையாது. நீங்க வேணும் வசனத்துல படிக்கலாம், அதாவது சங்கீதம் 96:11-13.
வானங்கள் மறைந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நானும் அதில் உள்ள யாவும் பழி பொருந்ததாக, அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் எண்ணிருக்கும், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர்
பூலோகத்தை
நீதியோடும் ஜனங்களை
சத்தியத்தோடும்
நியாயம் தீர்ப்பார்.
வானங்கள் மகிழ்ந்து கர்த்தர் நியாயத்தீர்ப்பு செய்ய வரும்போது வானங்கள் என்ன பண்ணுவாங்க, மகிழ்ந்து. அப்படின்னா வானங்கள்னா இது ஒரு கவிதை இல்லைங்களா, கவிதை எழுதிக்கிறார். அந்த கவிதையில அந்த வந்து கவிதைங்கிறத விட இன்னும் சொல்லுவாங்க தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கவிதை பாணியில் இருக்குது, அது மட்டும் இல்ல அடையாள பாஷையில் இருக்குது. அப்போ வானங்கள் மகிழ்ந்தெல்லாம் நேரடி அர்த்தம் நம்ம எடுத்தா ஒத்து வருமா, வானங்கள் எல்லாம் சிரிக்குமா, அது வாய்ப்பு கிடையாது. அப்போ வானங்கள் என்பதுன்னா வானத்தில் இருக்கிற சிருஷ்டிகள். அப்போ யார் வானத்தில் இருக்கிற சிருஷ்டிகள், தூதர்கள். அப்போ கர்த்தர் நியாயத்தீர்ப்பு செய்ய வரும்போது வானத்தில் இருக்கிற சிருஷ்டிகளும் மகிழலாம்,
அப்புறம் பூமி பூரிப்பாகி, பூமி சொல்றார், பூமி என்பது எதை குறிக்கும், பூமியில் இருக்கிற ஜனங்கள். அப்புறம் சமுத்திரமும், சமுத்திரம் என்பது எதை குறிக்கும், துன்மார்க்கமான ஜனங்கள். அதாவது துன்மார்க்கரோ பங்களிக்கும் கடலை போல இருக்கிறார்கள். நம்ம ஏசாயாவில் படிக்கிறோம் இல்லைங்களா, 57:20, ஏசாயா 57:20. கொந்தளிக்கும் கடல் துன்மார்க்கமான ஜனங்கள், அதுல கூட என்னாகலாம், சந்தோஷப்படலாம் அப்படிங்கிறார். நாடும் அதில் உள்ள யாவும் கழிப்பு கூறுவதாக, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சந்தோஷப்படலாம். அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அப்ப காட்டு விருட்சம், விருட்சம் பைபிள் எது கரையாளம், விருட்சம் என்னங்க, மரம், மரம் எது கரையாளம் பைபிள்ல, ஒரு மனுஷன், மனுஷன் தான் மரம்ன்றது. எங்க பாக்குறோம் நம்ம, அது சங்கீதம் 1:1 படிக்கிறோம் இல்லைங்களா, 1 சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம். அதாவது நீதிமான் பத்தி சொல்லிட்டு எப்படி இருக்கிற, நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருக்கிறான். அப்ப அந்த மண், அந்த மரம் என்பது யாரை குறிக்குமாப்பா, மனுஷனை குறிக்குது. அப்போ நீதிமான், அப்போ வீட்டு மரம் அல்லது மரம் என்பது நீதிமானை குறிக்கும் போது காட்டு மரம் யாரை குறிக்கப்பா, நீதிமான் இல்லாத மனிதர்கள், துன்மார்க்கமான ஜனங்கள் அல்லது புறஜாதி ஜனங்கள், புலிகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள், தேவம் தெரியாத ஜனங்கள். நீதிமான் என்பவர் யாருன்னா தேவனுடைய ஜனங்கள், காட்டு விருட்சம் என்பது தேவனை அறியாத ஜனங்கள். அதான் காட்டு விருட்சங்களாக கூட கம்பீரிக்கும், ஏன்னா அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்த்து வராரு, அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும், பாத்தீங்களா, சத்தியம், சத்தியம் வச்சு நியாயம் தீர்க்கிறாராம், சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இன்னொரு வசனம் சங்கீதம் 98:7-9. சமுத்திரம் அதன் நிறைவு, பூச்சக்கரம் அதன் குடிகள் எல்லாம் சந்தோஷப்படலாம். கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள், ஆறுகள் என்பது கூட பயப்பில்ல, ஜனங்களை தான் குறிக்கும். ஏன்னா திரளான தண்ணீர் ஜனங்களுக்கு அடையாளம், பருவதங்கள் எதுக்கு அடையாளம், ராஜ்யங்களுக்கு அடையாளம். எல்லா ராஜ்யங்களும் கர்த்தர் நியாய தீர்வு செய்ய வரும் போது அவர்கள் எல்லாம் கம்பீரித்து பாடக்கிடையாது, எல்லாம் பயந்து நடந்து கிடையாதுன்னு சொல்லுங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். ஏன்னா அவர் பூமியை நியாய தீர்க்க வர்றாரு, நீதியோடும் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். அது என்ன, நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். ஏசாயா 11:3-4, 4-5.
நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாக, அவரு அதை வச்சுதான் என்ன பண்ண போறாரு, ஜனங்களை நியாயம் தீர்க்க போறாரு. அப்ப அவருடைய நியாயத்திற்கு எப்படி, தன் கண் கண்டபடி நியாயத்திற்கிறது இல்ல, காது கேட்டபடி தீர்ப்பு செய்வதில்ல, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிக்கிறார், யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்கிறார். அப்போ தற்கொலை நியாயத்திற்கு ஜனங்களுக்கு பலன் கொண்டு வருதா இல்ல பயம் கொண்டு வருதா, பலன் கொண்டு வருவது நீங்க கவனிங்க. அப்ப நீங்க எல்லாம் பயந்து நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம எல்லாம் பாதிகள் தான், எல்லாம் தப்பு செய்யறவங்க தான், நம்ம எல்லாம் பயங்கரமான ஆளுங்க தான், யாரும் தெரியும், ஏன் தெரியுமே. அப்படி இருக்கும்போது அவருக்கு அவருக்கு தெரியாம தான் நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோமா, அவருக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவ அந்த நியாய தீர்ப்பு செய்ய நம்ம பயந்துக்கலாம். அவருந்தே நம்ம யாருன்னு தெரியுமே, நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஒவ்வொரு அணுக்களும் அவருக்கு தெரியுமே, நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய செயல்பாடுகள் என்ன வரும், நம்ம யாரு என்னன்றது, ஆனா அவருக்கு சிருஷ்டி பண்ணிக்கிறாரு, அவர் எல்லாரும் தெரியும். அவர் இருக்கும்போது நம்ம பயப்படுறதுக்கு அவசியம் இல்லை. அவ நம்ம கிட்ட நம்ம எதிர்பார்த்தா வருமா, அவ வந்து அண்ணன் தானே, ஒரு பாதிக்கிட்ட நன்மையான காரியங்கள் எதிர்பார்க்கு,
தேவதாரம் செய்வாராம். இப்ப நம்மளும் இந்த சின்ன சின்ன குழந்தைகிட்ட பெரிய மனுஷன் செய்யற வேலையெல்லாம் எதிர்பார்த்தா நடப்போம் நடக்குவாங்கள செய்ய முடியும். அது அநியாயம். அப்ப தேவன் நம்ம பாதையிலும் தீர்ப்பு கொடுத்துருக்கும் போது நம்ம பாவத்தை என்ன செய்வோம்? அப்ப அப்படியே இருக்கும்போது நம்மளே பயந்து நடந்தணும். அந்த மாதிரி இல்ல, அந்த பாவத்தில் இருந்து விடுதலையாவதற்கும் இன்னும் பலன்களை பெற்றுக் கொள்வதற்கும் ஆசீர்வாதம் அணிவதற்கும் அந்த நியாய தீர்ப்பு இருக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப வேதம் கூறுகிற இந்த சத்தியத்திற்கும் உலகத்தில் இன்னைக்கு ஜனங்களுடைய விசுவாசத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது நீங்க வந்துச்சீங்களா? எந்த தெய்வ தகராறு போனீங்கன்னா பாக்குறதுக்கு பைபிள் இருந்து பேசுற மாதிரி இருக்கும், பாக்குறதுக்கு சத்தியத்தில் இருந்து பேசுற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் சத்தியத்துக்கும் ரொம்ப ரொம்ப தூரம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப நியாயத்திற்கு என்பது மனுஷங்களுக்கு தைரியத்தை அல்ல சந்தோஷத்தை கொடுப்பதாக இருப்பதை நம்ம வேதத்தின் மூலம் அறிகிறோம். சரி, இப்ப எந்தெந்த வகையில் அது ஒரு சந்தோஷமானதாக இருக்கும், எந்த வகையில் அது நம்மளுக்கு பலனுள்ளதாக அது அமையும் என்பது குறித்து நம்ம நிதானமாக நம்ம பார்க்கலாம். அப்ப தேவனுடைய நியாயத்திற்குல அது பல வகை இருக்கிறது, பல பல இருக்குது, பல வகைனா பல விதமான தீர்ப்புகள் தேவன் செய்யறாங்க. எப்படின்னா முதல் முதலாவது தீர்ப்பு அங்க யாரு செஞ்சுக்கிறாரு? ஆதாமுக்கு தேவன் தீர்ப்பு செய்ததை நம்ம எல்லாரும் அறிவோம். அது இன்னைக்கு வரைக்கும் அந்த தீர்ப்பு நம்மளை விட்டு இன்னும் எடுபடவில்லை. கரெக்டா இல்லைங்களா? இன்றைக்கு வரைக்கும் அந்த தீர்ப்புல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். என்ன தீர்ப்பு? அது மரண தீர்ப்பு நம்ம மேல இருக்குது பாத்தீங்களா. அப்ப ஜீசஸ் கூட அதுக்காக பே பண்ணிட்டாரு. ஆனா ஏற்ற சமயம் வரல, ஏற்ற சமயம் வரும்போது உலகத்தின் ஜனங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆகும். ஆனா இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுடைய பாவம் நிவர்த்தி ஆயிருக்குது. அது குறிப்பா சொல்ல போனா கிறிஸ்தவர் ஜனங்கள், அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்ப கர்த்தரை ஏசனுடைய அந்த ஈடுபொழியின் மூலம் விலைப்பிரியத்தின் மூலம் முதலாவது யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குதுன்னா கிறிஸ்தவ ஜனங்களுடைய பாவங்கள். இல்லை நான் போன வாரம் அதெல்லாம் பார்த்தோம் அந்த பத்து வெள்ளி காசுல. அப்ப இயேசுமே விசுவாசம் வச்சா ஒரு மனுஷனுக்கு என்ன கிடைக்கும்? பாவம் மன்னிப்பு இருக்குதுன்றது நம்ம படிச்சோம். அப்போ ஆன பொழுதிலும் இன்னும் முழுமையுமாக இந்த பாவம் முழுவதிலிருந்து எடுப்படவில்லை. எப்ப கொடுத்து தீர்க்குது? ஆதியில ஏதேன் தோட்டத்தில் தேவன் கொடுத்து தீர்ப்பு. ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் 17-19.
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னுடன் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு உள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் நேர்மையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய்
என்றார். தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது அவன் சாகணும் அப்படின்னு சிருஷ்டித்தாரா? அது கிடையாது. அதாவது மனிதன் தவறு செய்வான் என்பது அவருக்கு தெரியும், அவன் மறிப்பான் என்பது தெரியும். அவன் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். என்னன்னா முன்னறிதலுக்கும் முன் குறித்தலுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியணும். இவன் தப்பு செய்யணும் அப்படின்னு அவர் படிக்கல, ஆனா தப்பு செய்வான் அவருக்கு தெரியும். அந்த முன் அறிவு முதலே போர் நாலேஜ் முதலே அவருக்கு தெரியும். கண்டிப்பா தான் கடவுள் அப்படின்னா அப்படிதான் இருக்கணும். இன்னும் அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியணும். ஆனா அதுக்காக இவன் சாகமேக்காக தேவன் படைச்சிருக்காருன்னா அது அவருடைய திட்டம் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அதுல மிஸ்டேக் பண்றாங்க. அப்ப தேவன் தெரியும்ல, கண்டிப்பா அதுதான் அவருடைய திட்டமா இருக்கும். அப்ப திட்டத்துக்கும் அவர் முன்னெடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ அவர் நேரத்தில் மனிதனை தேவன் சிருஷ்டி பண்ணும்போது அவன் நித்திய ஜீவன் உள்ளவனாக நித்திய காலம் வாழ்வதற்காக தேவன் அவரை படைச்சிட்டாரு. ஆனால் ஒரு சின்ன நிபந்தனை கொடுத்திருந்தாரு, கீழ்படிதல் என்கிற ஒரு டெஸ்ட். இது நீ சாப்பிட வேண்டாம், பழம் புனிங்கி சாப்பிட வேண்டாம், அவ்வளவு ஒரு சின்ன டெஸ்ட் அவ்வளவு. அந்த டெஸ்ட்ல அவர் என்ன ஆயிட்டாரு? அதை வந்து அதை பறித்து சாப்பிடாத வரைக்கும் அவர் எப்படி இருக்கலாம்? ஜீவனோட இருக்கலாம். ஆனா அதை தொட்டாருன்னா சாப்பிட்டாருன்னா என்ன ஆகும்? சாகவே சாகும். அதான் தேவனுடைய மெத்தடா தான். ஒரு வலுக்கத்தை யாரே பண்றது கிடையாது எந்த விஷயத்திலயும் சரி. அதனாலதான் நீ உலகத்துல யார் என்ன தப்பு செஞ்சாலும் நல்லது செஞ்சாலும் தேவன் என்ன பண்றது இல்ல, தலையிடுறதே கிடையாது. யாருக்கு என்ன அதை சொன்னார், உனக்கு முன்பாக நன்மையே வச்சிருக்கிறேன், தீமையே ஆசீர்வாதம் வச்சிருக்கிறேன். உனக்கு என்ன வேணும் அதை நீ சூஸ் பண்ணிக்க, உங்க அறிவு பயன்படுத்தி நீ தேடிக்க, நன்மை தேவைதான் நன்மை தேடிக்க, உனக்கு எனக்கு இத்த வேணும் கடமை எடுத்துக்க அப்படின்னு சொன்னார். அதே போலதான் ஆதாமை ஆதாமுக்கு முன்பாக தேவன் ஜீவனே வச்சிருந்தாரு, மரணமும் வச்சிருந்தார். ஆனா ஆதாம் எதை எடுத்து வேணும் கேட்டு எடுத்துக்கொண்டார், மரணம் எனக்கு வேணும்ன்றார். அதை தீர்ப்பு தேவனுடைய தீர்ப்பாங்க, அது சொன்னது அது ஒரு தீர்ப்பாக அமைஞ்சிச்சு. அப்போ அந்த தீர்ப்பு இன்றைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கறோம், மனிதர்கள் செத்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கறோம். ஆனா இன்னொருவருக்கும் கூட தேவன் தீர்ப்பு செஞ்சார். அவர் யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு. இயேசுக்கு தேவன் தீர்ப்பு செஞ்சாரா? இயேசு மேல் தேவன் தீர்ப்பு, நியாய தீர்ப்பு செஞ்சிருக்கிறாரா இல்லையா? ஏன் நீங்க பதில் சொல்லுன்னு நான் காரணம் சொல்றேன் சார், காரணம் சொல்லுவேன். ஏன்னா நியாய தீர்ப்பு அப்படின்னால நம்ம எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா? தண்டனை, கரெக்டா? அப்ப தேவன் இயேசு மேல ஏதாவது தண்டனை கொடுத்தாரா? எந்த தண்டனையுமே கொடுக்கல. அதனால தான் நம்ம நினைக்கிறோம் இயேசு மேல நியாய தீர்ப்பு செய்யல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா தீர்ப்பு என்பது தண்டனை மட்டும்தான் தீர்ப்பா, கரெக்ட் இல்லைங்களா? இப்ப நம்ம இந்த கோர்ட்டுகள் எல்லாம் போய் பாக்குறோம். கோர்ட்டுகள்லாம் பார்க்கும்போது எல்லாம் உட்காந்துருப்பாங்க, எல்லாம் வக்கீல் இந்த பக்கம் வாதாடுவாங்க, அப்புறம் நீதிபதி அங்க மேல உட்காந்துட்டு எல்லாம் நல்லா கண்ணாடி எல்லாம் போட்டு அப்புறம் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவர் லாஸ்டா அந்த தீர்ப்பு சொல்லும் போது ஜனங்க அந்த வாயை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப பார்த்துட்டு இருக்கும் போது இவருக்கு இத்தனாவது சட்டத்தின் படி, பிரிவின் படி இவருக்கு 6 வருஷம் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க, நிறைய பேர் சந்தோஷத்துல கைப்பற்றிடுறாங்க, தெரிஞ்சிருக்கீங்களா? ஆனா சில நேரங்களில் பெரிய பெரிய தீர்ப்புகள் நடக்கும் போது முதல்ல அட்வான்ஸ் பண்ணுவாங்க, முதல்ல அட்வான்ஸான இன்ஃபர்மேஷன் பேப்பர்ல டிவியில கொடுப்பாங்க. இன்றைக்கு இவருடைய தீர்ப்பு இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஜனங்கள கூட சில பேர் லீவில போட்டு போயிடுறாங்க அந்த தீர்ப்பு பாக்குறதுக்கு இல்லைங்க. பரபரப்பான சில தீர்ப்புகள் எல்லாம் அங்க சொல்லும் போது அப்ப அங்க போய் எல்லாம் உட்காரும் போது அவங்க எவ்வளவு ஒரு மாதிரி த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கும் அந்த டைம்ல. எல்லாம் போலீஸ்காரன்ல இருந்து, ஜனங்கள்ல இருந்து, வக்கீல்கள் இருந்து எல்லாம் அந்த கோர்ட் ஏரியாவே பரபரப்பா காணப்படும். இதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்போ லாஸ்டா ஜட்ஜ் வருவார், ரொம்ப சீரியஸா வருவார். வந்தளவு உட்காந்து எல்லாம் வாயா பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன வரப்போகுதோ, ஆயுள் தண்டனையா இல்ல தூக்கு தண்டனையா இல்ல வந்து வேற ஏதாவது நாடு கடத்தலா என்ன வருமோ அப்படின்னு பாத்துட்டு இருப்பாங்க. பாத்துட்டு போது அவரு திடீர்னு என்ன பண்ணுவார் தீர்ப்புல, இந்த மாதிரி நான் விசாரிச்சதுல இவர் தவறு செய்ததால் எந்த ஆதாரமும் இல்ல, அதனால இவர் நிரபராதின்னு சொல்லி நான் இவரை விடுதலை பண்றேன் அப்படின்ட்டாருன்னா ஜனனுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ஜனங்களே போர் அடிச்சிருவாங்க, அடைச்சா விடுதலை பண்ணிட்டாங்க, நம்ம லீவுல போட்டு வந்தோம். ஏன்னா ஜனங்களுக்கு வந்து அவருக்கு பிடிக்காது, நம்ம அந்த மாதிரி நல்ல எண்ணம் நம்மளுக்கு கிடையாது வந்து சரிங்களா? அந்த மாதிரி என்ன இன்னமும் ஒரு காசு கீசு வாங்கிட்டாரோ, காசு வாங்கி தூக்கி சொல்லிட்டாரோ அப்படிலாம் கூட நம்ம நினைப்போம். அதெல்லாம் கூட நடக்குதுன்னு சொல்லுவது என்னதான் நடக்குதுங்க இல்லையா? அப்போ ஜனங்களுடைய மனசு என்ன இருக்குதுன்னா நியாயத்திற்குன்னா தண்டனை ஒண்ணு தான் ஞாபகத்துக்கு வரும். ஆசீர்வாதம் விடுதலை நிறைவேறது என்பது ஜன நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. ஆனா தேவன் இயேசு மேல கூட நியாய தீர்ப்பு செஞ்சிருக்கிறார். வசனத்துல நம்ம படிக்கும் போது வசனம் இருக்குதுங்க, 1 பேதுரு 2:23
அவர் கையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார்.
ஜீசஸ் வந்து யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு? நியாயமாய் தீர்ப்பு செய்கிறார். அப்ப தேவன் இயேசு மேல என்ன பண்ணிருக்கிறாரு? தீர்ப்பு செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா தேவனுடைய நியாய தீர்ப்புன்றது எப்படி இருக்குன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல எதுவுமே இருக்காது. அவர் நியாய தீர்ப்பு ரொம்ப கரெக்டா இருக்கும், அதுல என்ன மிஸ்டேக் சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஆதாமுக்கு தேவன் மரண தீர்ப்பு கொடுத்தாரு, இது நீதியான தீர்ப்பா இல்ல நீதி இல்லாத தீர்ப்பா? மரண சாவு என்பது நீதியான தீர்ப்பு எப்படி சொல்லலாம்? ஆனா சாவு வந்த அன்னைக்கு ஒரு ஒவ்வொரு வீடுகளில் சாவு நடக்கும் போது நம்ம எல்லாம் சிரிக்கிறோமா, பரவாயில்ல நீதியான தீர்ப்பு ஆயிடுச்சுன்னு. மரணம் என்பது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் நம்ம மத்தியில். அப்ப அது நீதியான தீர்ப்பு நம்ம எப்படி சொல்றோம்? மனுஷன் இழுந்து போயிட்டான், பாவி ஆயிட்டான். ஆனா அந்த பாவி பாவத்தில் தண்டனையும் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு எல்லை வச்சிருக்கிறார் தேவன். அந்த எல்லை தான் என்ன? சாவு. இப்ப வந்து மனுஷங்களுக்கு நீங்க வேணும் எடுத்துக்கலாம், இப்படி ஒரு மரணம் என்ற ஒரு எல்லை தேவன் குறிச்சு வச்சிருக்கும் போது மனுஷங்கள் செய்யக்கூடிய பாவங்கள், மனுஷங்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்கள்லாம் நம்ம யோசிக்கும் போது எவ்வளவு தங்க முடியுதா? எத்தனையோ நீ பாக்கணும் நம்ம. அப்போ சாதனை வச்சுக்கோங்க, பாவ நிலைமையிலே விட்டுட்டாரு, சாதம் உங்களுக்கு இல்லப்பா அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி இருக்கும் உலகம் பாத்தீங்களா? அப்போ இன்னைக்கு சாதனம் இருந்து இவ்வளவு பண்றவனுங்க சாதனை இல்லைன்னு சொல்ல போது நிலைமை நம்ம யோசிக்கும் உலகம் தாங்கமா? கண்டிப்பா தாங்க. அப்போ அந்த வகையில் தான் நம்ம சாவு என்பது ஒரு நீதியான தீர்ப்பு, நீதியான தீர்ப்பு. அப்ப தேவனுடைய தீர்ப்பு என்றைக்கும் நீதியா இருக்கும். அது ஒருவேளை அது சாபமாக இருந்தாலும் சரி, இன்னொரு வகையில் அது ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அது நீதியான தீர்ப்பாக இருக்கும். அப்ப ஜீசஸ் மேல் தேவன் செஞ்சுக்கிற தீர்ப்பு நீதியான தீர்ப்பா இருக்குமா இல்லையா? நீதியான தீர்ப்பா இருக்கும். அப்போ தேவன் அவருக்கு எப்ப தீர்ப்பு செஞ்சார் அப்படின்னா, கர்த்தரே இயேசுவை உலகத்தில் தேவன் அனுப்பி இந்த உலகத்தில் அவருக்கு பல விதமான அனுபவங்கள் கொடுத்து வேறொரு நோக்கத்துக்காக கூட அனுப்பிட்டாரு. இந்த உலகத்தின் ஜனங்களுடைய மீட்பு அந்த ஒரு பிரதான நோக்கத்துக்காக அனுப்பிட்டாரு. அதே டைம்ல அவரின் உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையின் மூலம் தேவன் அவருக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டார். அப்ப என்ன தீர்ப்பு தேவன் செஞ்சுக்கிறார் அப்படின்னா, பிலிப்பியர் 2:5-11
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி.
இந்த வசனங்களை ரொம்ப நிதானமா வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கை பத்தி பேசணும். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அப்படின்னா தேவனுடைய சாயலாக தேவனுடைய குணநலங்களை உள்ளடக்கினவராக. கர்த்தர் வரும்போது யாருடைய குணநலங்களை வெளிப்படுத்தினார்கள் பூமியில? அதான் கேட்டாங்க, பிதாவை காண்பியும், நீங்க பிதா பிதா சொல்ல வேண்டாம், பிதாவை நீங்க காமிச்சிருங்க, அவரை நாங்க பாத்துட போதும், அதுக்கப்புறம் நீங்க அவரை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு அவங்க கேட்கும் போது ஜீசஸ் என்ன சொல்லிட்டாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு நடத்தான், நானே தான் பிதா நடத்தமா, பிதாவுடைய குணநலங்களை நான் வெளிப்படுத்திட்டுக்கிறேன். அப்ப என்ன பார்த்தா யார பார்த்தா மாதிரி, பிதாவுடைய குணங்கள்ல வெளிப்படுத்துறதுனால என்னை பார்த்தா நீங்க பிதா பார்த்த மாதிரிப்பா, பிதாவை நீங்க பார்க்கவே முடியாது, ஏன்னா ஒருவனும் ஒருபோதும் அவரை கண்டதில்லை. அப்ப தேவனுடைய ரூபமா இருந்தோம் அப்படின்னா தேவனுடைய குணங்களை பெற்றவராக இருந்தோம், அப்புறம் தேவனுக்கு சமமாய் இருப்பதே இருக்குது. தமிழ் மொழிபெயர்ப்பு அது வந்து தவறான மொழிபெயர்ப்பு. ஆனா என்னவே நீங்க படிச்சீங்கன்னா சமமா இருக்க போவதை அப்படின்னு இருக்கணும், வித் காட் அப்படின்னு இருக்குது. அப்போ இருக்க போவதை அப்படின்னா ஏற்கனவே அப்போ ஜீசஸ் யாருக்கு சரி நீங்க சமாளம் இல்ல, இதாக தேவனுக்கு இல்ல, ஆனா அவர் மறித்து உயிர்த்து தகுதியடைந்து உயிரடையும் போது யாருடைய சாயலை வாங்கிட்டார், கம்ப்ளீட் தெய்வீக சுபாவத்துக்கே போயிட்டார். யார் மாதிரியேதான் இதாவது தேவனுடைய சுபாவம் அப்படியே அவருக்குள்ள வந்தார். அதான் சமமா இருக்க போவதை அவர் கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் எப்படி இருந்தாரு, அதான் வாழ்க்கையை பத்தி 4 கொடுத்திருக்கிறார். அப்போ தம்மைத்தானே வெறுமையாக்கிட்டார். இந்த உலகத்தில் வாழும் போது மனுஷர் சாயிடு, பெரிய உன்னதமான நிலைமையில் இருக்கிறவரு கீழான நிலைமைக்கு வருது யாரும் விரும்ப மாட்டான், நம்மளே விரும்ப மாட்டான். இன்னைக்கு ஓரளவு வளர்ந்துட்டோம், பழைய கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கிராமத்தில் இருந்தோம், இப்ப கிராமத்துல போய் வாழ சொன்னா நம்ம வாழுவோமா, கிராமத்துல போய் மாட்டு வந்து நீங்க வாங்கன்னு சொன்னாக்கா வருவோமா? அது நம்ம நினைச்சுக்கோ காத்திரம் கண்டிப்போம். ஆனா கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாங்க, தம்மைத்தானே வெறுமையாக்கிட்டு சாய மனுஷருடைய சாயல் ஆயிட்டாரு. அதனால அப்புறம்
நீதியான
தீர்ப்பு வருது, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி
முழங்கால்
யாவும் முடங்க வேண்டும். முழங்கால் யாரு, உலகத்தின் அனைத்து ஜனங்களும் கர்த்தரே இயேசுவை கர்த்தர் என்று ஏற்றுக்கொள்ளும். நாவுகள் யாவும் அறிக்க பண்ணணும், முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முருகம் படியாக. எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை அவர் கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, எபிரேயர் 1:6 படிக்கும் போது, எபிரேயர் 1:6
மேலும் தமது முதல் பெயரானவரை உலகத்தில் பிரவேசிப்பு செய்த போது தேவ சுந்தர் யாவரும் அவரை தொழுது கொள்ளக்கார்கள் என்றார்.
தேவன் அவருக்கு கொடுத்த தீர்ப்பு பாத்தீங்களா, மேலும் தம்முடைய முதல் பேரானவரை மறுபடியும் உலகத்தில், அந்த மறுபடியுங்கிற வார்த்தை தமிழ்ல கிடையாது, நம்ம ஏற்கனவே அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். மறுபடியும் உலகத்தில் பிரவேசிக்க செய்த போதுனா அவர் மறித்து உயிரடைந்த பின்பு உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது மனுஷங்கள் மட்டும் இல்ல, யாரு கூட தேவ தூதன் கூட அவரை தொழுது கொள்ள தொடர்கள் அப்படின்னு சொன்னார். ஆனா ஜீசஸ் இதை விரும்பிட்டாரா, ஜீசஸ் இந்த மாதிரி நான் இருக்கணும்னு விரும்பினாரா, ஜீசஸ் விருப்பாகவா, அப்படி அப்படி இல்லை. ஏன்னா அதை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம், ஜீசஸ் அதை எதிர்பார்த்து அவரின் உலகத்தில் அவர் வாழவும் இல்லை, அவர் மறித்து உயிரிழந்த பின்பு கூட அந்த ஒரு நிலைமைக்கு நான் போகணும் அப்படின்னு அவர் விரும்பவே இல்லை. ஏன்னா அதை பத்தி நம்ம யோவான் 17 அதிகாரத்தில் படிக்கிறோம். அவருடைய ஆசை 17 அஞ்சாவது வசனம்.
பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தினை மகிமைப்படுத்தும்.
அது எனக்கு கிடைச்சா போதும் அப்படிங்கிறார். இந்த உலகத்துக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நீர் எனக்கு ஒரு மகிமை பரலோகத்தில் கொடுத்துருந்தீங்களே, அதே எனக்கு போதும். உங்களுடைய சாயல், உங்களுடைய சுபாவம் எனக்கு எனக்கு முன் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதே எனக்கு போதும். எப்படி கேட்டுக்கிறப்ப ஆனா தேவன் என்ன பண்ணிக்கிறாங்க, அதுக்கு மேல தன்னுடைய சாயல கண்டிப்பா. இதுதான் வந்து தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிற ஒரு தீர்ப்பு. அப்போ ஜீசஸ் மேல் கூட தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு தீர்ப்பு செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, தேவன் அது போல இன்னும் சில தீர்ப்புகள் செய்யறாரு. யார் மேலன்னா சபைக்கு தேவன் நியாய தீர்ப்பு செய்யறாரு. சபை இல்லைங்களா, சபைன்னா யாரு, கர்த்தராய் இயேசுனுடைய சரீரமான சபை இல்லைங்களா. அப்ப சபை மேல் கூட தேவனுடைய தீர்ப்பு இருக்குது. அதே போல திரளான கூட்டம் அவங்களுக்கு கூட தேவனுடைய தீர்ப்பு இருக்குது. அதே போல முற்பிதாக்களுக்கு தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, தீர்ப்பு அவர் வச்சிருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தீர்ப்பு வச்சிருக்கிறார். உலகத்தின் ஜனங்களுக்கு ஒரு தீர்ப்பு வச்சிருக்கிறார். அதே போல சாத்தானுக்கும் என்ன வச்சிருக்கிறாரு, தீர்ப்பு வச்சிருக்காரு பாருங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவர் தீர்ப்பு காலம் இருக்குது. ஒவ்வொரு யுகமே தேவன் எடுத்துக்கொள்கிறார். அப்போ ஒவ்வொரு ஜனங்கள் மேலும், இப்ப நம்ம படிச்ச ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் தீர்ப்பு செய்வதற்காக தேவன் ஒரு யுகமே எடுத்துட்டு. இப்ப முற்புதாக்கள் மேல் எங்க அவர் தீர்ப்பு செஞ்சு வச்சிருக்கிறார், யூதர் யுகத்துல, முற்புதாக்கள் யுகம் மற்றும் யூதர் யுகத்துல, முதலாம் உலகத்துல அங்க ஆதாமுக்கு தேவன் தீர்ப்பு செஞ்சு வச்சிருக்கிறார். அதே போல இஸ்ரேல் ஜனங்களுக்கும் முற்புதாக்களுக்கும் இங்க உலகத்தின் ஜனங்களுக்கு எப்போ 1000 வருட சாட்சியில தேவன் தீர்ப்பு வச்சிருக்காரு. சபைக்கும் திருநான கூட்டம் கிறிஸ்தவ ஜனங்களுக்கெல்லாம் எங்க இந்த சுவிசேஷம் யுகத்துல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அதுல குறிப்பா சபைக்கும் திருநான கூட்டத்துக்கும், முழு கிறிஸ்தவர்களுக்குல சபைக்கும் திருநான கூட்டத்துக்கும் அவங்களுக்கு வந்து இந்த சுவிசேஷம் யுகத்துல தேவன் தீர்ப்பு வச்சிருக்காரு. இப்ப நம்ம இன்றைக்கு நம்ம பாக்குறது வந்து 2 பேருடைய தீர்ப்பு மட்டும் பார்க்கல, அதுக்குதான் டைம் கரெக்டா இருக்கும். சபைக்கும் சபையினுடைய நியாயத்தீர்ப்பு பற்றியும் உலகத்தின் ஜனங்களுடைய நியாயத்தீர்ப்பு பற்றியும் பற்றி நம்ம பார்க்கலாம். மற்றபடி திருநான கூட்டம் பத்தி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். முற்பீதாக்களுக்கு தேவன் என்ன பண்ணுற, ஏற்கனவே அவங்களே அவர் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் உயிர் தெளிந்து ஒரு மண் வரும்போது இந்த பூமியின் மேல் நீ அதாவது பிரபுக்களாக தேவன் அவர்களை வைக்க போறார். அந்த ஒரு தீர்ப்பு நம்ம ஏற்கனவே தெரியும். அதே போல சாத்தானுடைய தீர்ப்பு கூட நம்மளுக்கு தெரியும். ஏன்னா சாத்தானை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். சாத்தானுக்கு என்ன பண்ணிக்கிறார், தேவன் நிரந்தரமான ஒரு அழிவு வச்சிருக்கிறார். எப்போ 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பு, அப்போ சாத்தானுக்கு வந்து நிரந்தரமான ஒரு அழிவை தேவன் வச்சிருக்கிறார். சரி, அப்படி இருக்கும்போது இன்றைக்கு சபையினுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, சபையினுடைய தீர்ப்பு எதை வச்சு தேவன் செய்யறார். இப்ப கர்த்தராய் இயேசுனுடைய தீர்ப்பு எப்படி செஞ்சார் அப்படின்னா, கர்த்தராய் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சுதான் அவருக்கு தீர்ப்பு நடந்தது இல்லைங்களா. அவருக்கு 2 வாய்ப்பு கொடுத்தாரா தேவன், அவருக்கு 2 வாய்ப்பு கிடைக்கவே இல்லை, 1 வாய்ப்பு தான். அப்ப இந்த உலகத்தில் அவர் 33 வருடம் வாழ்ந்தார். அதுல 3.5 வருட வாழ்க்கை தான் தனக்கு. அந்த 3.5 வருட வாழ்க்கையை வச்சுதான் தேவன் கர்த்தராய் இயேசுக்கு தீர்ப்பு செஞ்சார். அதே போலதான் சபைக்கு எப்படி தீர்ப்பு செய்யறார்னா, அவருடைய சரீரமான சபை அப்படின்னா அதாவது தேவனுடைய ஜனங்கள் அல்லது கர்த்தராய் இயேசுவின் அடிச்சவர்களை பின்பற்றி நடக்கிற அவருடைய சீஷர்களுக்கு எப்படி நியாய தீர்ப்பு செய்யறார்னா, இந்த உலகத்தில் சபை வாழும் வாழ்க்கையை வச்சுதான் தீர்ப்பு செய்யறார். இந்த பாயிண்ட் ரொம்ப இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து மிகப்பெரிய உபதேசம். நியாய தீர்ப்புன்றது இது வந்து டாக்டரின் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், இது பெரிய உபதேசம். இதை நீங்க உண்மைப்பா நீங்க கவனிச்சதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நிறைய கொழுதுப்படி இதை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ சபைக்கு எதன் அடிப்படையில் தீர்ப்பு செய்யறாருன்னா, இந்த உலகத்தில் சபை வாழ்ந்த வாழ்க்கையை வச்சுதான் தேவன் அவங்களுக்கு தீர்ப்பு செய்யறாரு. அப்போ எப்படி நீங்க கேட்கலாம், இந்த தீமை உலகத்துல நம்ம பாதிகளாக இருக்கும்போது நம்மளுக்கு தேவன் இப்படி ஒரு தீர்ப்பு வச்சார்னா இது சாதகமாக இருக்குமா, நம்ம நியாயமான கேள்விதான் இல்லைங்களா. ஆனா இதைத்தான் என்ன பண்றாங்க ஜனங்கள், இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் நம்ம எல்லாம் என்ன நம்புறாங்கன்னா, உலகத்தின் எல்லா ஜனங்களையும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ற வாழ்க்கையை வச்சுதான் தேவன் தீர்ப்பு செய்யறாரு. அதனாலதான் நியாய தீர்ப்புனா பயம். இந்த உலகத்தில் ஜனங்கள் அத்தனை பேரும் வாழ்ற வாழ்க்கையை வச்சுதான் தீர்ப்பு செய்யறாரு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஆனா எல்லா ஜனங்களுக்கும் அப்படி இல்லை, சபைக்கு மாத்திரமே, சபை மாத்திரம் இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையை வச்சுதான் தேவன் தீர்ப்பு செய்கிறார். அப்போ யாருடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி நடக்கிறது? இயேசுனுடைய அடிச்சுவடிகளை பின்பற்றி நடக்கிற ஜனங்கள். அப்ப தீமை நிறைந்த இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த இந்த உலகத்தில், பாவிகளாக வாழக்கூடிய இந்த ஒரு சந்தர்ப்பத்துல சபைக்கு தேவன் எப்படி தீர்ப்பு செய்யறாரு? அப்போ அந்த தீர்ப்பு நியாயமானதா இருக்குமா, அல்லது நீதியாக இருக்குமா, அல்லது நம்மளுக்கு தான் சாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த கர்த்தர் இயேசு நம்மளுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறார், அப்ப நம்முடைய தலையாக இருக்கிறார். அப்ப நம்முடைய தலையாக இயேசுக்கு மிருகத்தின் வாழ்க்கையை வச்சு தீர்ப்பு செய்யும் போது சரீரமான சபைக்கோ தேவன் எப்படிதான் செய்யணும்? இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை வச்சுதான் தீர்ப்பு செய்யணும். அப்ப எந்த வகையில அப்படின்னா, அதை பத்தி நான் வசனம் படிக்கலாம்.
1 Peter 2:21
சபைக்கு ஒரு விஷயம் சொல்றாரு, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படுறது அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, அதை நீங்க சகிக்கிறதுனால ஒரு பெரிய பலன் இல்ல, ஆனா நீங்கள் நன்மை செய்து பாடுபடணும். பாடுபடும் போது அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். அப்ப கர்த்தர் இயேசு கூட உலகத்துல துன்பங்களை அனுபவிச்சாரு, அவர் தீமை செஞ்சு அனுபவிச்சாரா? யாருக்காவது தீமை நினைச்சாரா? நன்மை செய்து பாடுபட்டார். அப்ப நன்மைனா என்ன? நன்மை அது தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் செய்தார், அதனால அவருக்கு அவமானங்கள் நிந்தனைகள் துன்பங்களை சகித்தார். அதே போலதான் சபை கூட இந்த மாதிரி விஷயங்களுக்கு
அழைக்கப்பட்டிருக்கிறாங்க.
சபையானது யாருடைய மாதிரியை பின்பற்றணும்னா, கர்த்தராய் இயேசுனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வேண்டும். இதற்காகத்தான் ஒரு கிறிஸ்தவர் அழைக்கப்பட்டிருக்கிறான். நிறைய பேருக்கு தெரியாது எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நம்ம நடக்கணும். அப்போ இன்னொன்னு படிக்கலாம், எபிரேயர் 12:1-3.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை காட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாவமான யாவத்தையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு.
மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிறாங்களா நம்மளுக்கு சபைக்கு? அப்ப மேகம் போன சாட்சி யாரு? அது முற்பிதாக்கள் முன்னாடி, அதுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரம் முழுவதும் யாரை பத்தி எழுதிக்குது? விசுவாச வீரர்களை பத்தி எழுதிக்குது, முற்பிதாக்களை பத்தி எழுதிக்குது. முற்பிதாக்களுக்கு தேவன் பொருளாதார வாய்ப்பு சொல்லிக்கிறாரா? முற்பிதாக்களுக்கு சரீரமான சபை வாய்ப்பு சொல்லிக்கிறாரா? ஆபிரகாம் ஈசாக்கு மனராட்சி வாய்ப்பு சொல்லிக்கிறாரா? கிடையாது. அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த வாக்கு தத்தமே இல்ல, ஆனாலும் அவர்கள் எப்படி வாழ்ந்துருக்கிறாரு? உண்மையா வாழ்ந்துக்கிறாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படுத்தி நடந்துக்கிறாங்க. அப்படி அவங்களே நடந்திருக்கும் போது இவ்வளவு வாக்கு தத்தங்கள் நீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்களே சொல்லிக்கிறதா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கும் போது, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி இருக்கிற
நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடைய
ஓடக்கூடாது. அப்ப நம்மளுக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் அப்புறம் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அப்படின்னா, அப்ப நம்மளுக்கும் விசுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணினவர் யாரு? இயேசு தான். அதே போல விசுவாசத்தை நம்மளுக்குள்ள முடிக்கிறவரும் அவர். இது என்ன பாயிண்ட்னா, இதை நம்மளால துவக்கவும் முடியாது, நம்மளால முடிக்கணும். ஏன்னா நம்ம யாரு? பாவி ஜனங்கள். அப்ப நம்மளுக்குள்ள வேலை செய்யணும்னா யாருதான் வேலை செய்யணும்? எப்ப வேலை செய்வார் நம்மளுக்குள்ளனா, எப்ப நம்மை நாமே அவருக்கு என்று ஒப்பு கொடுக்கிறோமோ, இனிமேல் நான் இல்ல இனிமேல் நீங்க தான் அப்படின்னு எப்ப ஒப்புக்கொள்கிறோமோ அன்னைக்கு அவர் என்ன பண்ணுவாரு? தன்னுடைய வேலையை அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரு. அதே விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதே போல அவர் ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா என்ன முடிச்சிருவார் இல்லைங்களா? அப்போ அந்த அந்த அளவு நம்ம உண்மையா நடக்கும் போது அந்த விசுவாசத்தை நம்மளுக்கு முடிப்பார். அப்போ கர்த்தரை எழுந்து கூட ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிக்கிறார், தன்னுடைய ஞான ஸ்நானத்தின் மூலம் தேவனுக்கு என்று தம்மை முழுமையமாக ஒப்பு கொடுக்கிறார். தேவனே உங்களுடைய சித்தம் செய்யறதுக்கு நான் வருகிறேன், இனி என்னுடைய சித்தம் இந்த உலகத்தில் நான் அதே போல எப்போ ஒரு கிறிஸ்தவர் இந்த சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு இது உண்மை சத்தியம் என்று அவர்கள் முடிவெடுத்து தங்களை தாங்களே தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறாரோ அன்னையிலிருந்து அவர்களுக்குள் விசுவாசத்தை அவரே தான் துவக்கிறாரு, அவரே தான் முடிக்கிறார். அப்ப அந்த அந்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டம்? அது ஒரு விசுவாச ஓட்டம் அல்லது விசுவாச போராட்டம் அப்படி கூட சொல்லணும். அது மட்டும் இல்ல, இயேசு பின்பற்றி நடக்கிற ஒரு வழி, நெருக்கமான வழி. அப்போ தேவன் பாருங்க எங்க ஸ்டார்ட் பண்றாருன்னா, இந்த உலகத்தில் நம்ம பாதைகளாக இருக்கும்போது நம்முடைய இந்த வாழ்க்கையை வச்சு அவர் தீர்ப்பு செய்யறாருன்னா அது நியாயமானதா இருக்கணும். ஏன்னா நம்ம பாதையில் இருக்கும்போது நமக்கு தீர்ப்பு செஞ்சா என்னதான் சாதகம் இருக்காது, கண்டிப்பா நம்மளுக்கு பழையபடி மரணம் தான். நம்மளுடைய பாவத்துக்கு தக்கதாக நம்மளை தண்டிச்சாருன்னா பாவம் தானே. ஆனா அப்படி இல்லை, தேவன் வேறொரு மெத்தட் அங்க பின்பற்றுறது யாருக்காகன்னா, அவரை பின்பற்றி நடக்கிற ஜனங்கள், அவர்கள் பாதி ஜனங்களாக இருந்தாலும் சரி, இந்த தீமை உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மளால இந்த ஓட்டத்துல ஓட முடியாது. யாருடைய சக்தியில தான் ஓட முடியும்? ஆமா, அவருடைய சக்தியில தான் நம்ம ஓட முடியும்ன்றதுக்கு, ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம யாருன்றது நல்லா தெரியும். அப்ப நிறைய பேர் பயந்துக்கிறாரு, எப்படி பயந்துக்கிறாருன்னா, நம்மளால ஓட முடியுங்களா, இயேசு மாதிரி ஓட முடியுமா, அல்லது இயேசு மாதிரி வாழ முடியுமா, இதெல்லாம் வந்து சும்மா நடிக்கிறார்கள் நிறைய பேருடைய ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் தேவையில்லாத நீங்க பொழுக்கிற வழியை பார்க்கணும் அப்படி சொல்றாங்க நிறைய பேர். ஆனா அப்படி முடியாது, நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு இருந்தா தேவன் இந்த அழைப்பு வச்சிருக்கோம். முடியாதவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா ஒரு அழைப்பு வச்சிருக்காரு. அப்ப அங்க அந்த அழைப்பு என்ன சொல்லுங்க, பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக பரிசுத்த சகோதரரே சொல்றே. அப்போ சிலர் போல் சொன்னார, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லட்சிய நோக்கி தொடர்கிறேன். அப்போ நம்மளால முடியாதவங்க எதுக்காக கூப்பிடுங்க? அப்ப கண்டிப்பா கூப்பிடுவதுடைய நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்னா, நம்மளால முடிஞ்சனால முடியாது, அது என்னால முடியும். ஏன்னா மனுஷனால கூடாது, தேவன கூட எது இந்த விஷயம் கூட. அப்போ நம்மளை நம்ம என்ன பண்ணும், நம்மளுடைய செயல் என்ன செய்யணும்னா, நம்ம ஒப்பு கொடுக்கணும் அவ்வளோதான். அவருக்காக நம்ம என்ன பண்ணும், அவருடைய சித்தத்தை உலகத்தில் நிறைவேற்றதுக்காக நம்மளை ஒப்பு கொடுத்தா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். மற்றபடி அதான் தேவன் சொன்னாங்களே பழைய ஏற்பாட்டில், மகனே உன்னுடைய இருதயத்தை உனக்கு வேணும்னா நீ செய்யணும். அவருமே இருதயத்தை பிச்சு கொடுக்கறது இல்லை, இருதயத்தை கொடுங்க. என்ன அர்த்தம், மனசு மனசு கொடுத்தா போதும், அவர் என்ன பண்ணுவார், உள்ள வந்து கிரியை செய்வார். அதான் நீங்கள் ஆலயமாக இருக்கிறீங்க, நீங்களே ஜீவனில் தேவனுடைய உங்களுக்குள், நம்மளுக்குள் தேவன் வேலை செய்கிறார், கிரியை செய்யார். அப்போ அவருடைய சைடில் நம்மளுடைய சைடில் என்ன செய்யறோம், ஒப்பு கொடுக்குற அவ்வளோதான். ஆனால் நம்மளுக்கு அந்த ஓட்டத்தில் ஓடி முடிக்கிறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் யார் செய்கிறாருன்னா, தேவனே தான் செய்கிறார். அப்போ அந்த உதவிகள் நம்மளுக்கு கிடைக்கலன்னா இந்த ஓட்டத்தில் நம்ம ஓடவே முடியாது. அப்ப என்னென்ன உதவிகள் செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, என்றைக்கு நம்ம அவரோடு கூட உடன்படிக்கை செய்யறோமோ, உடன்படிக்கைன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், அந்த ஞான ஸ்நானத்தின் மூலம் நாம் செய்கிற ஒரு அக்ரிமெண்ட், ஒரு உடன்படிக்கை. கர்த்தரை இயேசு எடுத்த ஞான ஸ்நானம் நம்ம எடுக்கணும். இன்னைக்கு எத்தனையோ ஞான ஸ்நானம் நம்ம எடுத்துருக்கிறோம், அது கணக்கில் வராது. ஆனா கர்த்தரை எடுத்த அந்த ரகசியமான உடன்படிக்கை நம்ம செய்யணும், அது அடையாளமாக காண்பிக்கணும், மனசுல காமிக்கணும். மனசு தான் முக்கியம், அதை விட அதுவும் முக்கியம். கர்த்தர் அடையாளம் காமிச்சதுனால நம்ம என்ன பண்ணணும், அது கூட நம்ம செய்யணும். ஏன்னா அது ஒரு சாட்சியாக இருக்கும் எல்லாருக்கும் முன்பாக. அப்ப அந்த உடன்படிக்கையை செய்யும் போது அன்னையிலிருந்து தேவன் நம்மளுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை அவர் செய்யறார். இந்த ஓட்டத்தில் ஓடி முடிப்பதற்காக என்னெல்லாம் செய்யறாரு அப்படின்னா, முதல் வேலை என்னன்னா, என்னைக்கு நம்ம உடன்படிக்கை செய்யறோமோ அன்னைக்கு பரலோகத்துல அவர் நம்மளுடைய பேரு அங்க எழுதப்படுகிறது. வசனம் இருக்கா சொல்றதுக்கு இல்ல, எபிரேயர் 12:22, எபிரேயர் 12:22,
நீங்களோ பிரியம் மறைநடப்பிற்கும்,
21:22,
நீங்களோ பிரியம் மறைநடப்பிற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமிற்கும் 10,000
அதுக்கு மேல இருக்குல்ல, அதாவது பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற, அது என்ன வசனம், 23 வசனம்,
பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின்,
பாருங்களா நம்மளுடைய அந்த உடன்படிக்கை செய்யும் போது நம்மளுடைய பேர் எழுதுகிறார், தேவன் ஒரு ஃபைல் ஓபன் பண்றாரு பாத்தீங்களா. இன்னைக்கு எத்தனை அந்தந்த சபைகள்ல நம்மளுடைய பேர் வச்சிருக்கிறாரு, அது நம்மளுடைய கர்த்தருடைய சரீரமான சபையாக மாற்றாரு. ஆனா நம்மளுடைய பேர் எங்க இருக்கணும், யார் கையில் இருக்கணும், தேவன் அவங்க ஓபன் பண்றாங்க ஃபைல், நம்முடைய நேம் அங்க எழுதி இருக்குது. அப்ப முதலாவது அவர் எப்படி கிரியை செய்கிறார் பாத்தீங்களா, அப்ப முதலாவது நம்முடைய நேம் அங்க ரெஜிஸ்டர் ஆகுது, நம்முடைய பயோடேட்டா எல்லாம் அங்க இருக்குது, யாரு என்ன அப்பா அம்மா பேர் என்ன என்ன கலர் என்ன ஹைட் பயோடேட்டா தான் அப்படின்னு அதெல்லாம் இல்லை. அப்ப உடன்படிக்கை செய்த அந்த ஒரு ரெக்கார்ட் பரலோகத்துல அது அங்க ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது நம்ம பாவி ஜனங்கள் இருக்கிறதுனால தேவனை நம்ம அணுக முடியாது. பாவிகளை தேவன் என்ன பண்றதில்லை, ஏற்றுக்கொள்றது இல்லை. அப்ப பாவிகள் தேவன சமூகத்துக்கு முன்பாக நிற்க முடியாது, ஏற்றுக்கொள்றதும் இல்லை, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க முடியாது. அதனால தான் தேவன் என்ன பண்றாங்கன்னா நம்ம மேல் நீதியின் சால்வை போத்தினார். அப்ப இயேசு மேல் விசுவாசம் வைக்கும் போது நீதியின் சால்வை போத்து ஏற்கனவே அதை போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, உடன்படிக்கை செய்யும் போது இப்போ ஒரு ஸ்டெப் மேல வரும். மேல வந்தாலும் கூட நம்மளுக்குள்ள என்ன இருக்குது, இப்போ பாவம் இருந்து கொண்டதே இருக்குது. எது வரைக்கும் இருக்குது, மரணம் வரைக்கும் நம்மளுக்குள்ள இருக்கும் இல்லைங்களா. அப்பதான் அது போகும். அப்போ அந்த பாவத்துக்காக பாவங்களுக்காக தேவன் என்ன பண்ணும், அதை சரி பண்ணிட்டே இருக்கணும் டெய்லி. அதுக்காக தேவன் என்ன ஒரு வழி வச்சிருக்காருன்னா, ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம், என்
பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன், ஒருவன் பாவம் செய்வானால்
என்ன பண்ணுவோம், என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு பாருங்க, நீங்க முயற்சி செய்யுங்க. ஆனா அதே மாதிரி நீங்க பாவம் செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்காக யார் இருக்கிறாரு, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காராம், பரிந்து பேசுகிறார். பரிந்து பேசுறது என்ன அர்த்தம், ரெக்கமெண்டேஷன் இல்ல, ஆர்குமெண்ட் இல்லைங்களா, அட்வொகேட். பரிந்து பேசுகிற ஒரு இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அட்வொகேட். அட்வொகேட் வந்து யாருக்காக பேசிட்டு இருப்பாரு, தன்னுடைய கிளையண்டுக்காக பேசுவார்ல அது. ஆனா நம்ம சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்பாக ஜீசஸ் வந்து மத்தியஸ்தரா இருந்தார், உலகத்தின் ஜனங்களுக்கு இப்ப கூட மத்தியஸ்தரா இருக்கிறார். ஆனா சபைக்கு எப்படி இருக்கிறாரு, மத்தியஸ்தர் லெவல்ல இன்னும் கொஞ்சம் மேல வந்திருக்கிறாரு. மத்தியஸ்தம் பண்றது இல்ல, இப்ப என்ன பண்றாரு, பரிந்து பேசுறாரு. நம்மளுக்காக பாதாடுகிறார் யாருகிட்ட, பிதாவுங்கிட்ட. நம்ம பாவம் செஞ்சா அவன் இந்த மாதிரி தான் அவனால முடியறது இல்ல. இந்த ஒரு பிள்ளை ஏன்னா தான் என்ன பண்ணுறாரு, ஜீசஸ் தேவன் என்ன பண்ணிக்கிறாங்க, எல்லா பாயிண்ட்லயும் எல்லா வகையிலும் அவரை சோதித்திருக்கிறார். எல்லா பாயிண்ட்ல எல்லா வகையிலும் அவரை சோதித்தவராக இருக்கும்போது அப்ப மனிதனுடைய பலவீனங்களே அவர் நன்கு புரிந்தவராக பிதாவினிடத்தில் இப்போ பாதாடுகிறார். ஆனா ஜீசஸ் வந்து தேவனிடத்துல வாழும் போது தேவன் நீங்க இல்ல நான் அவங்க மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரன், அப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா தன்னுடைய மகன் என்ன சொன்னது கூட அவர் கேட்கறதுக்கு அவர் தயாராகிறார் இல்லைங்களா. உங்க தானே ஜீசஸ் கேட்டு தேவன் நின்னு வர கண்டிப்பா கேட்கு. அப்ப நம்மளுக்காக அவர் வாழும் போது ஆயிடுச்சு. அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்ப நம்மளை அனுதினமும் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பக்தர் இடையில நிக்கிறார். அது மட்டும் இல்ல, உடன்படிக்கை செய்த பின்பு கூட நம்முடைய பாவங்கள் நம்மளை தொடர்கிறது. அப்ப அந்த பாவத்திலேயே நம்ம பரிசுத்தமான பலிகள் செலுத்த முடியாது. அப்ப அந்த பாவம் அனுதினமும் கழுவப்படணும். அப்ப அந்த பாவம் அனுதினமும் கசக்கணும், துணி போட்டுக்கிறோமே அது கிளீன் பண்ணும். அதுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்கிறார், ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம்,
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி
மனதார அறிக்கையிட்டால் தேவன் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, எல்லா அநியாயத்தையும் நீக்கி, ஒன்னு ரெண்டு இல்ல எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளன. இந்த வசனத்துடைய மீனிங் நிறைய பேர் தவறா புரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க, நம்மளுக்கு தான் பாவம் மன்னிப்பு இருக்குது சொல்லிட்டு சாயங்காலம் மன்னிப்பு கேட்டுறது காலையிலான ஆரம்பிச்சுக்கிறது. இப்படியா இந்த அர்த்தமாதே, நிறைய பேர் சொல்றாங்க கிறிஸ்தவனு பரவாயில்லப்பா, பாவம் மன்னிப்புன்ற பேர்ல நீங்க என்னென்னமா பண்றீங்க, பேர் மன்னிப்பு பண்றீங்க, ஜெப செஞ்சீங்க, சரியா போய் நினைச்சுக்கிறீங்க. அது அர்த்தம் என்ன, அந்த பாவம் நம்மளுக்கு மனப்பூர்வமாக தெரிஞ்ச பின்பு தேவனுக்கு மன்னிப்பு கேட்ட பின்பு அது என்ன பண்ணக்கூடாது, அந்த பாவத்தை மீண்டும் தொடரக்கூடாது இல்லைங்க. நம்மளே அப்படித்தான் நம்மளுடைய குழந்தைகள் தவறு செய்யும் போது ஒரு டைம் ரெண்டு டைம் தான் மன்னிப்போம், மூணாம் டைம் நல்லா அடிக்கிறோம் இல்லைங்களா. அப்ப நம்ம அதை ஏத்துக்கிறது இல்லை அந்த டைம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், மன திரும்பணும். மன ஒரு டைம் அதை செஞ்சுட்டோம், ரெண்டு டைம் செஞ்சுட்டோம், அது மனப்பூர்வமான பாவம் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அதையே விட்டு விட வேண்டும். அதான் அதே பாயிண்ட். அது மட்டுமல்ல, அதன் மூலம் அறிக்கை செய்வதன் மூலம் பாவ மன்னிப்பு கிடைக்குது. இது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கு சபைக்கு, உலகத்தின் ஜனங்களுக்கு இல்ல. அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது, அது என்னன்னா யோவான் 16:8
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
அதனால அவர் வந்து நம்மளுக்கு பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மளை கண்டித்து உணர்த்துவோம். அவர் நாங்க யாரு, பரிசுத்த ஆதிபத்தி பேசுறாரு. ஏன்னா அதிகாரம் பரிசுத்தாவை பற்றி பேசுகிறார். பரிசுத்தாவே ஒரு ஆள் தத்துவத்துல யோசிச்சு பேசியிருக்கிறார். அவர் இவர் என்ன ஜனங்களுக்கு அந்த சீசனுக்கு புரியாது அப்படின்னா அது இதுன்னு சொன்னா பயந்துருவாரு. நாளைக்கு உங்களுக்கு பரிசுத்தா அவர் நாளைக்கு உங்களுக்கு ஆள் அனுப்புறேன்னா இருக்கும், அவனுக்கு சரியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அவனால்தான் ஒரு தேற்றவாளன் பொப்பாக ஒரு ஆள் தத்துவத்துல அங்க பேசினார். இதுக்கு நம்ம அங்க அந்த அதிகாரத்திலேயே ப்ரூஃப் கொடுக்கலாம். 25 நீதி பத்தியும் நாயத்திருப்பத்தியும் எல்லா அறிவும் நம்மளுக்கு கொடுக்கிறார். அப்ப என்றைக்கு நம்ம நாமே ஒப்பு கொடுக்கிறோமோ அன்றைக்கு இந்த ஒரு ஆசீர்வாதம் கூட கிடைக்குது. இது யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி இந்த பாதி ஜனங்களுக்கே கொடுக்கிறார். எப்படி தன்னுடைய மகன் கொடுத்தார்? அளவில்லாமல் தம்முடைய பரிசுத்தாவை அவருக்கு கொடுத்தார். அப்ப நம்மளுக்கு தேவன் அந்த பரிசுத்தாவை கொடுக்கிறார். அப்ப அந்த பரிசுத்தாவின் மூலம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வழிநடத்துதல் கிடைக்கும். என்ன வழிநடத்துதல்? 13
வரும்போது
உங்களை சகல சத்தியத்திலும், சகல கம்ப்ளீட் தேவனுடைய எல்லா தெய்வீக திட்டங்களையும் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அப்புறம்
சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்.
வரப்போகிற இன்னும் எதிர்காலத்தில் வரப்போகிற அநேக தேவி திட்டங்களை உங்களுக்கு அது வெளிப்படுத்தும். அவ பரிசுத்தங்களுடைய வழிநடத்தல் நம்மளுக்கு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர். ஆனா இதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள என்ன இருந்துச்சு? உலகத்தின் ஆவி. இன்னைக்கு உலகத்தின் ஜனங்களுக்குள்ள இருக்குது பாத்தீங்களா? சுயநலம், பொருளாசை, இன்னும் என்னமோ அதுக்கு லிஸ்ட் போடலாம். அப்ப ஒரு சர்க்கிள்ல வாழ்ந்துட்டு அந்த உலகத்தின் ஆவி அதை எடுத்துட்டு இப்ப தேவன் என்ன கொடுக்குறாங்க? தம்முடைய பரிசுத்த ஆவி. இது ஒரு கிரேட்டஸ்ட் பிளஸிங். ஏன்னா நம்ம ஜீசஸ் கூட சொன்னாரு, நம்ம தேவனிடத்தில் ஜெப செய்யும் போது என்ன வேணும்னு கேட்கணும்ன்றாரு. ஆமா, பரிசுத்த ஆவியை எங்களுக்கு நீங்க தருங்க. வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு, பொல்லாதவர்கள் நீங்களே உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் நல்லவர்களை செய்யும் போது தம்மிடத்தில் பரிசுத்தாவி வேணும்னு வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தேவன் கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லையா அப்படி கேட்டார். அப்ப தேவன் என்ன பண்ற நம்மளுக்கு இப்போ அந்த பரிசுத்தாவின் வழிநடத்தல கொடுக்கிற சகோதர சகோதரி நினைச்சு போற இதெல்லாம் வந்து ஒரு ரகசியமான விஷயங்கள். இதெல்லாம் உபதேசங்கள், டாக்டர்ஸ். இது கிறிஸ்துவோட உபதேசங்கள். இன்னைக்கு எல்லாத்துக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது. அது மட்டும் இல்ல, இந்த பரிசுத்தாவின் வழிநடத்தல் கிடைக்கும் போது 1 Yohan 2:27 1 Yohan 2:27
நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் எனக்கு இருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் என்ன? அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்கள்.
அப்ப என்னன்னா, நீங்கள் அவராலே பெற்ற இந்த ஒரு அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், உங்களை யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா தேவனுடைய தெய்வீக திட்டங்களே போதிக்க வேணாம் அர்த்தம் இல்ல. வாழ்க்கையில இது செய்யணும், இது நல்லது, இது கெட்டதுன்னு நம்ம யாருக்கும் நம்மளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா தேவனுடைய பரிசுத்தாவி அது மனசாட்சி விட பல ஆயிரம் மடங்கு பல்லங்களுக்கு இல்லைங்களா? தேவனுடைய வழிநடத்தல் எங்க கிடைக்குது? அதனால ரொம்ப நடத்துங்களா? அதுல ரொம்ப தான் நேற்று கூட ஒரு குருத பேசிருக்கோம் சொன்னாருங்க, ஆவியில ரொம்ப அவர் அந்த ஆவி ரொம்ப சொல்லுவார். பட் அவர் இந்த சத்தியங்கள்லாம் கேட்டு இப்போ கிளியர் ஆயிட்டு வர்றாரு. அப்போ ரேட் அவரு என்கிட்ட நம்ம கிட்ட பிரதமர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஆவியில ரொம்ப எனக்கு முந்தைய கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. என்ன ஆவியில ரொம்ப உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, இல்ல பிரதர், வீட்டுல புருஷ பொண்ணுக்குள்ள பயங்கரமான தகராறு பண்றாங்க, அவரை தண்ணி குடிக்கிற இடத்துல பயங்கரமான சண்டை பண்றாங்க, ஆனா சபைக்கு போகணும்னு ரொம்ப இருந்தாங்க பிரதர், எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அப்புறம் வார்த்தையெல்லாம் பயங்கரமா பேசுறாங்க, என்னென்னமோ திட்டுறாங்க, கோப காமிக்கிறாரு, வெறுப்பு காமிக்கிறாரு, பொறாமை காமி எல்லாமே காமிக்கிறாரு. ஆனா பருவத்தவர் ரொம்ப எப்படி கேட்டாரு. அதான் பிரதர் இந்த கிளாஸ் நீங்க கேட்டீங்களா? அதான் பிரதர் கிளாஸ் கேட்கறதுக்கு விட மாட்டேன்றாங்களே, முழுசா கேட்கணும் முடியும். அப்போ இந்த பரிசுத்தவங்களுடைய வழிநடத்தல் என்னன்னு கூட நீங்க தெரியாமல் அந்த ஒரு அறியாமல் கூட இருக்கிறது நீங்க கவனிங்க. ஆனா இங்க ஜீசஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு, சத்தியாக பரிசுத்தாக நம்மளுடைய இருதயத்துக்குள் வரும்போது அது நம்மளை சகல சத்தியத்திலும் வழிநடத்தும். வரப்போற காரியங்களையும் உங்களுக்கு தெரிவிக்கும். அப்ப பரிசுத்தவங்களுடைய வழிநடத்தல் ஒரு கிறிஸ்துவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் சொன்னாங்க இவங்க பரிசுத்த இல்லைங்கிற குரூப் என்றாங்க. தேவனுடைய பரிசுத்த இல்லைன்னா நம்ம சத்தியமே புரியாது. அதான் பாயிண்ட் சொல்றவருக்கு தான் இல்லைன்னு அர்த்தம். சரி, அடுத்தபடியாக தேவனுடைய செய்தியில் இருந்து கிடைக்கிற இன்னொரு உதவி எப்படி 1:14 தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் என்ன கொடுக்கிறார்னா, இவ்வளவு உதவிகள் செஞ்சதுக்கு அப்புறம் தம்முடைய பரிசுத்த தூதர்களை அவங்களுக்கு காவலுக்கு அனுப்புறோம், பாதுகாவலுக்கு அனுப்புறோம். என்ன இது விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா தூதர்கள் வந்து நம்மளை வழிநடத்துவாங்கன்றது? ஆமா ஆமா. அப்போ அதை நம்ம அநேக இடங்களில் நம்ம படிக்கலாம். கர்த்தருடைய தூத அவருக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை சூழ பாளையம் இறங்குறோம். பாளையம் இறங்குறவங்க வந்துட்டு போயிட்டாங்க, சுத்திட்டு இருக்கிறது இல்லை, அங்கேயே இருக்கு. கேம்பஸ் சொல்றாரு இங்கிலீஷ்ல, பக்கத்திலேயே தான் இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனா பக்கத்திலேயே இருக்கிறார். அந்த வசனம் பாருங்க எப்படி சொல்லிட்டு. அதே போல் இந்த இடத்துல பாக்குறோம், உங்களுடைய பாதங்கள் கல்வி இடராக படிக்க உங்களுடைய தூதர்கள் ஏறி கொண்டு போவார்கள் அப்படிங்கிறார். அப்ப இந்த பாதுகாவல் தேவனுடைய பாதுகாப்பு, தூதர்களுடைய பாதுகாவல், சாதாரண பாதுகாவலாது. இன்னைக்கு 10,000 மனுஷங்க நம்மளுக்கு பாதுகாப்பு பண்ணா கூட அந்த மாதிரி பாதுகாப்பு கிடைக்காது. ஒரு தூதர் போடணும், அந்த தூதர்களுடைய பவர் நமக்கு தெரியல. நீங்க அந்த காலத்துல வந்துட்டு போயிருக்கிறாங்களே, எஸ்ஐக்கே ஜப செய்யும் போது ஒரு சிங்கிள் தூதர் வந்து எத்தனை பேர் காலி பண்ணிட்டாரு? அது 1,00,000 மேல இருக்கிற ஒரு தூதர், சிங்கிள் மேன், சிங்கிள் தூதர் காலி பண்ணிட்டு போயிட்டார். நம்ம ஒரு 10 பேர் அடிக்க முடியுமா? நம்ம கேட்கிற தைரியத்துல ஒருத்தன் கூட அடிக்க முடியாது. அந்த மாதிரி அந்த மாதிரி சக்தி. ஆனா தூதர்களுடைய சக்தி பல மடங்கு. அது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப சீனியர் மோஸ்ட் வேற. தேவனுடைய 60 பேர் ரொம்ப காலமா இருக்கிறாங்க. அப்போ அது அது மட்டும் இல்ல, தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே ஒரு வார்த்தைகளை எதிர்த்து பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, எங்க போனாலும் தங்களை பிரபலப்படுத்த மாட்டாங்க. தங்களுடைய பேர் வரலன்னு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க, பேர் கடை கூட சொல்ல மாட்டாங்க. உன்ன போன நானும் ஒரு ஊழியக்காரன், அவ்வளவுதான். என்னோட பேர் வேறுல கேட்காத யார் என்ன கேட்க. தேவனுடைய வேலைகளை அவ்வளவு உன்னதமாகவும் உண்மையாகவும் செய்து கொண்டிருக்கிற பல வருஷம். இன்னைக்கு 50 வயசுக்காரங்களை பார்த்தாலும் நான் நந்தி சிந்திக்கிறோம். ஆனா இவர்கள் எத்தனை வருஷம் உள்ளவர்களே தெரியாது. ஆனா நம்ம அவங்களுக்கு நம்மளுக்கு கம்பேர் பண்ணா நம்ம ரொம்ப ரொம்ப துரும்பு மாதிரி அவங்களுக்கு. ஆனாலும் தேவன் அவர் அவங்க அனுப்பும் போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து எனக்கு உடன்படிக்கை பண்ணிட்டாருன்னு கூட அவருக்கு நீங்க போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்படியே வந்தார். இந்த பாதை மனுஷங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யார் வர்றாரு பாத்தீங்களா? அப்படியே கீழ்ப்பொழிஞ்சே அவர்கள் வராங்க. அப்ப தூதனுடைய பாதுகாவல் கூட இன்றைக்கு சபையினுடைய மக்களுக்கு உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகளுக்கு இருக்கிறாங்க. இதை பத்தி ஜீசஸ் பேசுறாங்க, மத்தேயு 18:10.
என்
பிதா ஒருவனை எழுந்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர முடியாது. அவன் உடன்படிக்கை செய்கிறவர் யாரு? யாரு அவர் கூட்டிட்டு வந்திருக்கிறார்? பிதா அவர்கள் தேவன் கூட்டிட்டு வந்திருக்கிறார். யார் இந்த கல்யாணம் சேர்த்துக்கிறார்? தன்னுடைய மகனிடத்தில் சேர்த்துக்கிறார். பாருங்க, என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வர முடியாது சொல்லிட்டு. அப்ப உண்மையான சத்தத்துக்குள்ள ஒருத்தர் வர்றாருன்னா யாருடைய அழைப்பு? தேவனுடைய அழைப்பு. நீங்க பாருங்க, அப்ப அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தங்களை புரிந்து நடக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்களில் இது கூட ஒண்ணு இருக்குது. அதான் இந்த சிறியதில் யாரையும் நீங்க அற்பமாக நினைக்க வேண்டாம். ஒருவேளை இவர் படிச்சவர், இவர் படிக்காதவர், இவர் கல்வி அதாவது இவர் பணம் உள்ளவர், வசதி இல்லாதவர், இப்படி எல்லாம் நீங்க பாத்துறாதீங்க. யாரையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? அற்பமாக நினைக்கூடாது. ஏன்னா இவங்களை தெரிஞ்சிருக்கிறது யாரு? இதாவது தேவன். அப்படி போது நாம இழப்பாடக்கூடாது. இவங்க சரியில்லை, இவங்க வந்து கொஞ்சம் கம்மி, இவங்க ஜாஸ்தியாக நம்ம சொல்ல முடியாது. ஏனென்றால் அவரவர்களுக்குரிய தேவ தூதர்கள் அனுதினமும் என்னுடைய பிதாவினுடைய சமூகத்தை தரிசிக்கிறார். டெய்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டு டெய்லி ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. அப்போ ஒவ்வொருவருடைய நடவடிக்கையும் அங்க வந்து ரிப்போர்ட் போயிட்டு இருக்குது, நீங்க பாருங்க. அப்போ அது மட்டும் இல்ல, அவர்களுக்குரிய தேவ தூதர்களுடைய பாதுகாவல் கூட தேவன் கொடுக்கிறார். அடுத்தபடியாக எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவது தேவனுடைய பார்வை கூட உடன்படிக்கை செய்த சகோதர சகோதரிகள் மேல இருக்குது. உண்மையாக உடன்படிக்கை செய்த ரியல் கான்சிகரேஷன், ட்ரூ கான்சிகரேஷன் இருக்கு. ரெண்டு வகை இருக்குது, ஒன்னு கான்சிகரேஷன், இன்னொன்னு ரியல் கான்சிகரேஷன். உடன்படிக்கை செய்யறதுக்காக சும்மா தண்ணியில போயிட்டு வருது, ஆனா உண்மையான உடன்படிக்கை செய்யற ஜனங்கள் மேல் தேவனுடைய பார்வை இருக்குது. அப்போ அதை சொன்ன நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள், நீதிமன்றங்கள் மேல் நோக்கமா இருக்குது. அவருடைய பாதுகள் செடிகள் எப்பொழுதும் அவருடைய வேண்டுதலுக்கு திறந்திருக்கிறது. நம்ம படிக்கும் அப்ப நம்முடைய நம்ம ஜபசம் போது தேவன் ரொம்ப பிஸியா இருப்பாரு, கேட்க முடியாத ரொம்ப பிஸியா இருக்கு இருக்கிறதுனால நம்மளுடைய மன்றம் அவருக்கு வந்து அவர் கேட்பார நம்ம நினைக்க முடியாது. எல்லாருடைய ஜபத்தை அவர் என்ன பண்றாரு கேட்கறத நம்ம பாக்குறோம். அப்ப தேவனுடைய எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவை தேவனுடைய பாதுகாவல் இந்த உலகத்தில் நாம் வாழும் போது கிடைக்குது. அதை பத்தி யோவான் 17 அதிகாரம் 15 வசனத்துல நம்ம பார்க்கலாம்.
நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையில் இருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன்.
அப்போ ஜீசஸ் வந்து ஜெப செஞ்சுக்கிறார். யாருக்காக? சபைக்காக. என்ன கேட்கிறாரு? நீங்கள் அவர்களை இந்த உலகத்திலிருந்து எடுத்துருங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். ஆனா அந்த உலகத்தில் தான் அவங்க வாழணும். ஆனா அவர்களை தீமை நின்று தீமை செய்வதற்கு முன்பாக அவர்களை காத்துக் கொள்ளும். இந்த ஜபம் நம்மளுக்கு கூட இருக்குதா இல்லையா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஜபம் இன்னைக்கு அது நம்மளுக்கு கூட அது அப்ளை ஆகும். அப்போ தேவன் இந்த ஜபத்தை இன்றைக்கு வரைக்கும் கேட்கிறார். சகோதர சகோதரே, நம்ம ஜீசஸ் பார்த்தது இல்லை, நம்ம அவரு கூட வந்து பழகினது இல்லை, அவர் கூட நம்ம அங்கே போயிட்டு வந்தது இல்லை. ஆனாலும் தேவன் நம்மளுக்கு கட்ட நம்மளுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த காலத்திலேயே தேவனிடத்தில் ஜப செஞ்சுக்கிறாரு. தீமை நின்று அவர்களை காத்துக் கொள்ளுன்னு சொன்னா தேவன் நம்மளுக்கு செய்வாரா செய்ய மாட்டார்? அதனால்தான் அந்த கிருபையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த உடன்படிக்கைக்கு முன்பு நம்ம என்ன தவறுகள் செய்திருந்தாலும் கூட அதை அவர் மன்னிக்கிறார். ரோமர் 4 அதிகாரம் 7 வசனத்தில் நான் படிக்கிறேன். ரோமர் 4:7 தீமையான உலகத்துல தீமை பாவம் சுட்டி நிக்கிற உலகம் இல்லைங்களா? இங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பைபிளோ வசனங்களோ படிக்கிறோம். ஓட்டுக்கு போயிட்டா நம்மளை சுட்டி என்ன இருக்குது? எல்லாம் பாவம், எல்லா தீமை, நம்மளுக்கு பிடிக்காதது எல்லாம் சொன்ன முன்னாடி வந்து இல்லைங்களா? ஆனா இது நிழல், இந்த ஒரு தீமை உலகத்துல தேவன் நம்மளை இந்த விதமாக வழி நடத்துறாருன்றதை பத்தி பழைய ஏற்பாட்டுல எப்படி காமிச்சிருக்காருன்னா, இஸ்ரேல் ஜனங்களே தேவன் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கூட்டிட்டு வந்தார். எகிப்தில் என்பது எது கிடையாதும், உலகத்து கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க போன பாதை வனாந்திர பிரயாணம். வனாந்திர பிரயாணம் ரொம்ப கடுமையான பிரயாணம். அது போல இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கிற உலகத்திலிருந்து தேவன் நம்மளே பிரிச்சிருக்கிறார். இப்ப நம்ம போக போற பாதை எது? வனாந்திர பாதை. அப்ப வனாந்திர பாதை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ரொம்ப கடினமான ஒரு பாதை. ஆனா தேவன் இஸ்ரேல் ஜனங்களை அந்த கடினமான பாதையை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்தாரா? 40 வருஷம் அவங்க அடிக்க வச்சாரு, தண்டனை கொடுத்தாரு. ஆனா 40 வருஷம் சுத்தும் போது அவங்களுக்கு உஷ்ணம் மேல பண்ணிச்சா, குளிர் நடந்துச்சா, சாப்பாடு இல்லாம போச்சா, கறி கடிக்காம போச்சா, தண்ணி கிடைக்காம போச்சா, துணி அழுக்காயிடுச்சா, ஒண்ணுமே பாத்தீங்களா? தேவனங்களை எப்படி வழி நடத்திட்டார்? விரோதிகள் வந்து அவங்க மேற்கொள்ள முடிஞ்சா ஒண்ணுமே பண்ண முடியுதுதான் நிலவுங்க. அப்போ அவங்களை வந்து ஒரு தனியாக பிரித்தெடுத்து ஒரு பங்களாவில் இருக்கிற மாதிரி கூட்டிட்டு போனார். அப்ப மேகஸ்தம்பம் அப்படின்னு பகலெல்லாம் ஏசி, ராத்திரில ஹீட்டர். அப்போ தண்ணி வேணும்னா தண்ணி, கறி வேணா கறி, சாப்பாடு வேற சாப்பாடு, ஐக்கிய சாப்பாடு, ஷவர் வாட்டர் சாப்பாடு நம்ம சாப்பிடுற மாதிரி. அந்த 4 மணி நம்ம சாப்பிடுவோம், பரோட்டாவோ போண்டாவோ, அது மாதிரி சாப்பிட்டுக்கிறவங்களுக்கு 5-star வாட்டர் சாப்பாடு கிடைச்சி எப்படி இருக்கும்? டென்னிஸ் கிளப் சாப்பாடு கிடைச்சி எப்படி இருக்கும்? அது மாதிரி சாப்பாடு அது, தூதனுடைய சாப்பாடு, பயங்கரமான டிஷ் அது. அது போடணும், கரெக்டான கலோரி இருக்கும், அதுல எந்த விதமான வியாதி இல்லாதவங்களுக்கு வராது, வயிற்றால போகாது, வயிறு கிரண்டாமல் அப்படி பக்காவா இருக்கும். அதுங்க சரியான சாப்பாடு. அந்த மாதிரி தேவனங்களை கூட்டிட்டு போயிட்டுனார். அதே போல தான் சகோதர சகோதரி இந்த உலகத்தில் கூட இந்த தீமை உலகத்தில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா தேவனுடைய மக்களாக நம்ம உண்மையாக வாழும் போது தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். அப்ப இவ்வளவும் வாங்கிட்டு உண்மையுள்ளவர்களாக நம்ம நடந்து முடிஞ்சா தேவனுடைய நீதியான தீர்ப்பு நம்ம மேல் வரணும் வராது. அப்ப தேவனுடைய நீதியான தீர்ப்பு என்ன வரும்? வெளிப்படுத்தல் 24. அதிகாரம் சிங்காசனங்களை கண்டு நியாய தீர்ப்பு செய்யும்படி அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுது. லாஸ்ட் லைன் வாசிங்க அந்த வசனத்துல. அவர்கள் உயிர்த்து ஆயிரம் வருஷம் அரசாண்டர்கள். அப்போ நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் மட்டுமில்ல, இயேசுவோடு கூட ஆயிரம் வருஷம் அரசாளுகிற வாய்ப்பு கூட தேவன் கொடுக்கிறார். அப்ப இப்ப நீதியான தீர்ப்பு செய்யறார். அது மட்டும் இல்ல, ஒன்று குறிஞ்சர் 6:2-3, ஒன்னு குறிஞ்சர் 6:2-3.
உலகத்தை
பரிசுத்தவான்கள் உலகத்தை என்ன பண்ண போறாங்க? நியாய தீர்க்க போறாங்க. நம்ம எல்லாம் நியாயத்தை பத்திக்கலாம். நம்மள தேவன் எப்படி கொண்டு வர போறாரு? நியாயத்தை இங்க இருக்கிற கோட்டில் இல்ல, முழு உலகத்தையும் நியாயத்திருக்கிற ஜட்ஜஸா கொண்டு போறாரோ. எப்படி இது நம்மளுக்கு ஏதாவது தெரியுமா? நீதி நியாயம் பத்தி இப்ப எவ்வளவு தண்ணிட்டுக்கிறோம்? நல்லது கட்டதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு சத்துவ படிச்சாலும் ஸ்டெப்பே தெரிய மாட்டேங்குது. நீதி நியாயம் எப்படி கத்துக்கிறது? அப்ப தேவன் என்ன பண்ண போறாரு? அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை அவர் தரப்போறார். அதான் சொல்றாரு, உங்களுக்கு தெரியலையா பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயத்திருப்பார்கள் என்று? தெரியுங்களா? உங்களுக்கு தெரியலையா? தேவனுடைய அழைப்பு பத்தி உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலையா கேக்குறாரு. அது மட்டும் இல்ல, 3 பாருங்க. யாரு கூட? தேவ தூதர்களையும் கூட நீங்க என்ன போறீங்க? நியாயம் தீர்க்க போறீங்க. பரிசுத்த தூதர்கள் இந்த விழுந்து போன தூதர்கள். ஏன்னா பரிசுத்த தூதர்கள் ஐயோ, அவங்க அவங்களை பத்தி நம்ம அந்த அளவுக்கு தகுதி இல்லை. அப்போ தேவ தூதர்கள் கூட நம்ம என்ன பண்ண போறோமா? நியாய தீர்ப்பு என்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியலையா? அப்படிப்பட்ட ஒரு வல்லமை தேவன் கொடுக்க போறாரு. சீசர் கூட கேட்டாங்க, தேவர் கேட்கிறாரு ஒரு சந்தர்ப்பத்துல. ஐஸ்வர்யன் ஒருத்தன் பணக்காரன் வந்து ஜீசஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறான். அப்போ கர்த்தர் சொல்லிட்டாங்க, ஐஸ்வர்யன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதல நுழைவது இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நேரடி அர்த்தமா? ஊசி, கரெக்ட். நீங்க ஊசி வாங்கிக்கீங்களா? அதை பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம், ரொம்ப டீட்டெயில் வேண்டாம். அப்போ தேவர் கேட்கிறாரு, அப்போ பணக்காரங்களுக்கு வேணும் இல்லையா? அப்படி கேட்கிறாரு, ரொம்ப ஆச்சரியமா. அப்போ பணக்காரங்களுக்கு எங்களுக்கு, ஏன்னா அவங்களா யாரு? ஏழை ஜனங்கள், மீன் பிடிக்கிற ஜனங்கள் இல்லைங்களா? அப்ப அவருக்கு ரொம்ப சந்தேகம் போச்சு. பணக்காரனுக்கே இல்லையா, பெரியவர்களுக்கே இல்லையா, இந்த மாதிரி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதை பத்தி மத்தேயு 19:27.
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான்.
பாத்தீங்களா, இந்த ஒரு கேள்வி சீசர் ரொம்ப முக்கியமான சீசர் கேட்கிற கேள்வி. ஆதி சபை வழிநடத்தினவர் என்ன கேட்டுருக்காரு? நாங்க எல்லாத்தையும் வந்துருக்கிறோமே, பணத்தான கேள்வி வேற, நாங்க எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? பாத்தீங்களா, இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம்னா அவங்க என்ன விட்டு வந்திருக்கிறாரு? அந்த போட் விட்டு வந்திருக்கிறாரு. அந்த போட்ட அது ஒரு ஓட்ட போட்டா இருக்கும், வலை எப்படிப்பட்டதா இருக்கும், லேட்டஸ்டா இருக்காரு. அது ஏதாவது கைத்தறி கட்டியது, அந்த அளவு விட்டு வந்து எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்னும் கூட அந்த இவருடைய கேள்வி என்ன? இப்படி வந்து 2.5 மணி நேரம் வர வர வர்றாம என்ன கிடைக்கும் இல்லைங்களா? அருமையான கேள்வி, நியாயமான கேள்வி. அதுக்கு ஜீசஸ் தான் பதில் சொல்றோம், நம்ம சொல்ல முடியாது. அடுத்த வருஷத்துக்கு சொல்றார், மறுஜென்ம காலத்தில் முக்கியமான பாயிண்ட் இப்ப இல்ல, மறுஜென்ம காலத்துல மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தில் நியாயாதிபதியாக வரும்போது எதிர்பார்ப்பு அதுவா இருந்திருக்குமா? கண்டிப்பா அது இருந்திருக்காது. அவங்களுக்கு என்ன, 3 சோறு ஒழுங்கா கிடைச்சா போதும், ஒரு நல்ல பேர் கிடைச்சா பரவாயில்ல, போறதுக்குள்ள பண்ணி கொடுத்துட்டாருன்னா நம்ம ஏன்னா அடிப்படையே போற போறேன்ற வேற, நம்ம வேண்டாம் வேண்டாம்ன்றோம். சரி ஏதோ வீடு கிடைச்சா கூட ஏதோ இருந்துக்கலாம், ஏதோ ஒரு வருமானம், அப்படிதான் எதிர்பார்த்து கேட்டுருக்கணும் இல்லைங்களா. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன இல்லப்பா, 12 சிங்காசனம் போடுறேன் நான் உங்களுக்கு, இதே ஒரு ஆசீர்வாதம். அதைத்தான் இன்னைக்கு பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயத்திருப்பார்கள் என்று அறியீர்களா பாத்தீங்களா. இன்னைக்கு நம்மளுக்கு கூட என்னது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் தேவன் வச்சிருக்காரு. அப்ப நியாயத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம், அதிகாரம் செலுத்துறது இல்ல, நியாயத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா உலகத்தில் வாழும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது. அரசாட்சி என்பது என்ன அர்த்தம், ஆளுகை செய்யறது. ஆளுநர்கள் என்ன அர்த்தம், சர்வாதிகாரமா ஆளுநர்கள் ஆசீர்வாதம் செய்யறது இல்லைங்களா. அப்ப முழு உலகத்தின் ஜனங்களும் ஆளுகை செய்ய போகிற அந்த வாய்ப்பு இன்னைக்கு நம்மளுக்கு தேவன் கொடுக்க போறாரு. எப்ப இந்த உலகத்தில் நம்ம வாழ்ற வாழ்க்கையை வச்சு அதுல அவருக்கு அதுக்கு தேவையான அந்த குணநலங்களை வரவேற்கிறதுக்காக தேவனுடைய சைட்ல இருந்து எல்லா உதவிகளும் நம்மளுக்கு அங்க கொடுத்துட்டார். எல்லா லிஸ்ட் போட்டு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ அது மட்டும் இன்னொரு உதவி கூட செய்யறாரு, என்ன தெரியுங்களா, அது நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அது வந்து இதே சத்தியத்தில் இருக்கிற ஜீவன் கொடுக்கிற சகோதரர்களே கொடுக்கிறார், அவங்களுடைய சப்போர்ட் கூட வேணும் இல்லைங்களா. தூதர்கள் கண்ணுக்கு தெரியாம இருக்கிறாரு, ஆனா மனுஷங்கள் கண்ணுக்கு பார்த்ததான் நம்ம நம்புவோம். அப்ப நமக்கு அந்த வகையில் கூட என்ன பண்றாரு தேவன்னா, இதே சத்தியத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை அவர் கொடுக்கிறார். அப்ப அந்த சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு உற்சாகம் வருகிறது இல்லைங்களா. அப்போ அந்த வகையில் கூட தேவன் எல்லா வகையிலும் உதவி செய்யறார், ஆசீர்வாதம் பண்றார். அப்போ உலகத்தின் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் அந்த குணநலங்கள் நம்மளுக்குள்ள வருவதற்காக கர்த்தர்கள் ஏன்னா நியாயத்திபதிகள் போக சும்மா ரோட்டில் போகணும் கொண்டு உட்கார வைக்க முடியுங்களா, அதுக்குண்டான குவாலிபிகேஷன் வேணும் இல்ல. அப்ப உலகத்துல ஜீசஸ் கூட சேர்ந்து ஆளுமை செய்யணும்னா அதற்குண்டான குவாலிட்டிஸ் வேணும். எப்படிப்பட்ட குவாலிட்டிஸ் வேணும், பெரிய பெரிய குவாலிட்டிஸ் வேணும் இல்லைங்களா. அப்ப பெரிய மனசு வேணும். அப்ப என்ன மாதிரியான மனசுல வேணும், ஏன்னா இந்த வாழ்ற ஜனங்களை எப்படி போயிட்டு சொன்னீங்க, ரொம்ப விழுந்து போயிட்டு போறாங்க, ரொம்ப பாவியாயிட்டு போறோம் நம்மளாம். நம்ம ஏதோ தேவனுடைய கிருபையில இப்ப கொஞ்சம் சத்தியத்து நிமித்தமா எந்திரிச்சு நிக்கிறோம், ஆனா உலகத்தின் ஜனங்கள் ரொம்ப விழுந்து போயிட்டு இருக்கிறாரு. அப்ப பல வகையான ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் மன்னிச்சு அவங்களெல்லாம் வந்து ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வரணும்னா அவர்கள் இரக்கம் திருவை சகிப்புத்தன்மை மன்னிப்பு அன்பு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணும் காமிக்கணும். ஏன்னா இப்ப ஜீசஸ் நம்ம மேல என்ன பண்ணிக்கிறாரு காமிச்சிருக்கிறாரு, அப்ப நம்ம கூட அவங்க மேல காமிக்கணும். அதற்குண்டான குணநலங்கள் நம்மளுக்குள்ள வரவேற்றிருக்குதான் தேவன் இப்படி பல வகைகளை நம்மளை வழிநடத்தி கொண்டு வருகிறத பாக்குறோம். அப்ப இதுதான் சபையினுடைய ஒரு தீர்ப்பு, நல்ல முறையில் அதாவது உண்மையாக நடந்து முடிஞ்சா. அதான் ஜீசஸ் சொன்னாரு, ஜெயம் கொள்கிறான் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். கண்டிப்பா கிடைக்கணும், கிடைக்காதா இல்ல ஏமாத்திடுவாரா, கண்டிப்பா கிடைச்சு கண்டிப்பா கிடைக்கும். அப்போ இந்த ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்குது. அது மட்டும் இல்ல, வரக்கூடிய உலகத்துல அப்படி ஒரு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சா கர்த்தர் என்ன பண்றாங்கன்னா, யோகம் 20:23 ரொம்ப முக்கியமானது,
எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும்.
இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் கூட கொடுக்கிறார், யாருடைய பாவங்களை நீங்க மன்னிக்கிறீங்களோ அது என்னவோ நான் மன்னிச்சிடறேன், நான் அதை வந்து மீன் பேச மாட்டேன். அதே போல யாருடைய பாவங்களை நீங்களை மன்னிக்கலையோ அதை நான் என்ன பண்றதில்ல, நானும் மன்னிக்கிறது இல்ல பாருங்க. அப்ப நம்ம பழி வாங்குற எண்ணத்துல போக முடியுமா கருத்து கூட, இவனுக்கு எத்தனையோ பேர் நம்ம உறவுகளா வந்திருக்கிறாங்க இந்த உலகத்துல. நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணலாம், உன்னை நான் பாத்துக்கிறேன். ஜீசஸ் அப்படி சொல்லி அப்படி செஞ்சிருந்தாருன்னா நம்ம அப்படி செய்யலாம், ஆனா ஜீசஸ் அப்படி செஞ்சிருக்காங்களா, அப்படி செய்யலையே. ஏதாவது உதாரணம் பண்ணுங்க, இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க, ஆனா ஜீசஸ் தம்முடைய வருகையில யாருக்காக நினைக்கிறாரு, ஜீசஸ் சொன்னதுங்களா சத்ருவும் சிநேகியங்களும், அது யாருதான் செஞ்சு காமிக்கிறாரு, ஃபர்ஸ்ட்ல நம்முடைய கர்த்தரே தான் காமிக்கிறார். அப்ப நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த ஜனங்களை நம்ம என்ன பண்ணோம், மன்னிக்கணும். அப்ப அந்த சுபாவத்தை நம்ம எங்க வளர்க்கணும், இங்கே தான் வளர்க்கணும். அதுதான் இவ்வளவு அனுபவங்களுக்கு, இது தனியா காலேஜ் வச்சுன்னா நம்மளுக்கு சொல்லித்தர போறது இல்லை பரலோகத்துல, எல்லாம் கத்துக்கல முடியாது. அனுதின வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன அனுபவங்கள் நம்மளால பெரிய ஆளுகள்ல வேற சிறிய சிறிய அனுபவங்கள் அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், பெரிய பெரிய குணங்களை நம்மளுக்கு வரவேற்கிறோம். அப்ப தேவனுடைய அன்பு நம்மளுக்கு பரிபூர்ணம் பட வேண்டும் என்பது. அப்போ இந்த மாதிரி நம்ம உண்மையாக நடந்து முடிஞ்சா கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்பு தேவன் தீர்ப்பு நீதியான தீர்ப்பும் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் கிடைச்சிட்டு கூட ஒருவேளை நம்ம விரோதமாக மாறிட்டா அப்ப கூட நடக்குது, ஒரு தீர்ப்பு இருக்குது. அதை பத்தி கூட பைபிள் பேசிடு, எபிரேயர் 6:4-6, எபிரேயர் 4:6.
ஏனெனில் ஒருதரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இமை பார்த்தும் பரிசுத்த
ஆவியை பெற்றும்.
வார்த்தையில ஒண்ணு நம்ம கவனிக்கலாம், ஏழ்மை ஒருவரும் பிரகாசிப்பிக்கப்படும். அப்படின்னா இருட்டுக்குள்ள இருந்தோம், மனக்கண்கள் என்ன இருந்துச்சு, குருடாயிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன வந்திருக்கு, எங்க வந்திருக்கிறோம், வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம். அதான் அப்போ சிலர் பேசினாரு, உங்களை அந்த காலத்தில் நின்று ஆச்சரியமான ஒளியின் எடுத்து மார்வலஸ் லைட். இந்த சத்தியம் என்பதுன்னா பெரிய வெளிச்சம், அந்த வெளிச்சத்துக்குள்ள உங்களை கூட்டிட்டு வந்துருக்கிறார். அதான் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம், அப்புறம் அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் பெற்றோம், பரிசுத்தாவி கூட நீங்கள் வாங்கி, தேவனுடைய எல்லா விதமான சத்தியங்களையும் நீங்கள் வாங்கி, இனிவரும் ராஜ்யத்தினுடைய பலன்கள், பலன் பவர், பலன் பவர், அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பவர் இருக்கு. அப்படின்னா தற்போதைய ராஜ்யத்தினுடைய வல்லமை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம், மனப்பூர்வமான பாவிகளாக ஒரு வேலை நம்ம மாறிட்டா, அவர்களை மன திரும்புவதற்கு ஏதுவாக ஜீசஸ் என்ன பண்றாங்க, தள்ள போட்டு முதிக்கிறாங்க. அப்ப இன்னொரு இயேசு அவர்களுக்காக வந்து மறிக்க மாட்டான், அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இன்னொரு வசனம் எபிரேயர் 10:26-27. சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்களானார். இது கூட இருக்குது, தேவன் தண்டம் வச்சிருக்கிறார். இந்த தீர்ப்பு இருக்குது, இந்த தீர்ப்பு கூட இருக்கு. ஆனா இதுக்காக நம்ம பயந்துக்க வேண்டாம். என்ன சார், எல்லாரும் நரக சொல்லி பயமுறுத்துவாங்க, நீங்க இது சொல்லி பயமுறுத்துறீங்களான்னு பயமே பெற வேண்டாம். ஏன்னா நம்ம நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பு, அதை நீங்க நம்ம பார்க்கணும் கண்டிப்பா, இல்லைங்க கண்டிப்பா பார்க்கணும். அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவை அறிந்த பின்பு மனப்பூர்வமாக பாவம் செய்கிறவர்கள். ஆனா மொழிபெயர்ப்பு கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. நீங்க என்னவே பைபிள் படிச்சிட்டீங்கன்னா அதுல எப்படி இருக்குன்னா, இஃப் யூ டெலிபரேட்லி கீப் ஆன் சின்னிங் அப்படிங்கிறார். அதாவது நீங்க பகிரங்கமாக மனப்பூர்வமாக தொடர்ந்து பாதங்களை, மனப்பூர்வமான பாதங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அப்போ என்ன வரும்,
சாகும்
போது அதுவே நம்மளுடைய இரண்டாம் மரணமாக இருக்கும். இன்னொரு நம்ம உயிர் தழுக்கள் நம்மளுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கேள்விக்குறி. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆகாமக்குள்ளாக எப்ப மறுச்சோம்னா நம்மளுடைய உடன்படிக்கல, ஞானஸ்நானம் உடன்படிக்கல, ஆகாமக்குள்ளான மரணம் வாங்கியாச்சு, உயிர்த்தெழுந்து வந்தாச்சு. இப்போ இப்ப அந்த வாழ்க்கைய போயிட்டு இருக்குது. இப்ப இதுல நம்ம மனப்பூர்வமான பாவிகளாகி நம்ம செத்துட்டோம்னா அப்ப என்ன ஆகும், அதுதான் நம்மளுடைய லாஸ்ட், அதுதான் நம்மளுடைய இரண்டாம் மரணம். அப்ப இது வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொண்ட பின்பு இப்ப உலகத்தின் ஜனங்களுடைய நியாயத்திற்கு தேவன் எப்படி செய்ய போறாங்க அப்படின்னா, இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் அவர் செய்த வாழ்க்கையின் அடிப்படையை வச்சு தீர்ப்பு செய்யறாருனா அந்த மாதிரி அவர் செய்யறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு இப்ப ஒண்ணுமே தெரியாது. மேல் சொன்ன எல்லா உதவிகளும் அவர் இதுவரைக்கும் வாங்கவே இல்லை, அவங்க உடன்படிக்கவும் செய்யல, அவங்க சத்தியமும் தெரியாது, வேறுமுடைய எந்த விதமான பாதுகாப்பும் அவங்களுக்கு அது மாதிரி எந்த கேரண்டி கிடையாது. அப்போ அவர்கள் வந்து எதுவுமே இல்லாம வாழும் போது அவர்கள் கர்த்தருடைய தீர்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது ஆதாம் முதல் இந்த இரண்டாம் உலகம் வரை உள்ள ஜனங்கள் ஆயிரவர்களுடைய அரசாட்சியின் காலத்தில் மறுபடியும் அவர்களை உயிர்த்தல செய்யறார். அதாவது ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும். என்னன்னா கர்த்தருடைய இரண்டாம் வருகையில வருதனுடைய நோக்கம் என்னன்னா, என்னெல்லாம் அவருடைய நோக்கம் இருக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கிறோம்னா, அவருடைய இரண்டாம் வருகையில முதலாவது அவர் செய்யற வேலை என்ன நீங்க சொல்லலாம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது உயிர்கள், தன்னுடைய சபையை அவர் சேர்க்கிறார். அது ஒரு முக்கியமான வேலை. அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான வேலை என்னங்க, நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்புக்காக வர்றார். என்ன நியாய தீர்ப்பு அப்படின்னா, நியாய தீர்ப்பு ரெண்டு வகை இருக்குது. இந்த உலகத்தின் மேல் கர்த்தர் நியாய தீர்ப்பு ரெண்டு பாகமாக பிரிக்கிறார். முதல் பாகம் என்னன்னா, கர்த்தருடைய ஆட்சி கூட ரெண்டு பாகமாக தான் பிரிக்குது. ஒன்னு கண்ணுக்கு தெரியாத பாகம், இன்னொன்னு கண்ணுக்கு தெரியாத பாகம். அதை பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த கண்ணுக்கு தெரியாத பாகத்துல என்ன நடக்குதுன்னா, நியாய தீர்ப்பு நடக்குது. அது எதன் மேல் நியாய தீர்ப்புன்னா, அமைப்புகளின் மேல் நியாய தீர்ப்பு. அதான் நம்ம ஆரம்பகதான உலகத்தின் முடிவுல பார்த்தோம், சமுதாய அரசியல், சமுதாய மதம், பொருளாதாரம் இவங்களின் மேல் தீர்ப்பு கர்த்தர் செய்யறாரு. இவங்களை உலகத்திலிருந்து அடியோடு எடுக்கிறார். முதலாவது கண்ணுக்கு தெரிகிற பாகம், அவருடைய ராஜ்யம் ஸ்தாபனமான பின்பு தனித்தனி மனிதர்களுடைய நியாய தீர்ப்பு நடக்கும்.
அது மட்டும் இல்ல, இது ஒரு நோக்கம், கர்த்தருடைய வருகையினுடைய நோக்கம். இன்னொரு நோக்கம் என்னன்னா ஆசீர்வாதம் கூட கொண்டு வருகிற நோக்கம் இல்லைங்களா. கர்த்தர் வந்து என்ன வரணும் உலகத்துக்கு, ஆசீர்வாதம் கூட வரணும்ல. அப்ப அந்த கண்ணுக்கு தெரியாத பாகத்துல எந்த விதமான ஆசீர்வாதம் நடக்குதுன்னா ஒரு ஒரு பொதுவான ஒரு ஆசீர்வாதம், மேம்பாடு, மனிதருடைய வாழ்க்கையில ஒரு பொதுவான மேம்பாடு. புரியுதுல மேம்பாடுன்னா உயர்வு, கரெக்ட், உயர்வு இல்லைங்களா. அப்ப ஒரு ஜென்ரல் ஒரு லிப்ட், லிப்ட் அப்லிப்ட் இல்லைங்களா, மேல கொண்டு வரது. மனிதர்கள் 6000 வருஷ காலமா கீழே போயிருந்த வாழ்க்கை, வாழ்க்கை தரம் ரொம்ப கீழே போயிருந்துச்சு. அறிவியல் அறிவில ஒழுக்கத்துல எல்லா வகையிலும் ரொம்ப கீழே போயிட்டு இருந்தாங்க. வசதியில வாய்ப்புல பூமி அனுபவிக்க முடியல அவன் நான், ஏன்னா பூமி அவங்களுக்கு முன்னும் குருதியும் விளைவிச்சது. ஏன்னா தேவன் சாப கொடுத்தாரு, நெத்தி வேறு நிலத்தில் சேர்ந்தா போட்டாங்க. அதே போல இப்போ கர்த்தர் வரும் போது ஒரு பொதுவான ஒரு ஆசீர்வாதம் அந்த கண்ணுக்கு தெரியாத பாகத்தில் இருக்கும். உதாரணம் என்ன சொல்லலாம், உதாரணம் நம்ம எடுத்துக்கொண்டா ஒரு பொதுவான, இன்னைக்கு எல்லா மனுஷங்களுக்கும் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா தீரல, ஆனா ஜென்ரலா ஒரு பொதுவா என்ன இருக்குது, மனுஷங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துருக்குது. உதாரணமா ஒரு டிராவல், ஒரு பிரயாணம் பண்றது மனுஷங்களுக்கு இந்தியும் ரொம்ப ரொம்ப கடினமானது, ஆனா இப்போ தீர்ந்துருக்குது இல்லைங்களா. ஆனா எல்லாரும் கார், எல்லாரும் சொந்த கார் வச்சிருக்கிறோமா, இல்ல சொந்த பஸ் வச்சிருக்கிறோமா, இல்ல. ஆனா என்ன பண்றோம், ஒரு பொதுவான மேம்பாடு 2 ரூபாய் கொடுத்தா 10 கிலோமீட்டர் கொண்டு விடுறோம். கார்ல போகணுமா, கார் வாங்க வேண்டாம், ஒரு 200 ரூபாய் வாடகை கொடுத்தா கொண்டு விட்டுரும், கார்ல போகலாம். அதே போல ஏசியில் போகணுமா, ஏசி வீட்டில் மாட்ட வேண்டாம், இப்போ கொஞ்சம் காசு கொடுத்தா 200 ரூபாய் கொடுத்தா 400 ரூபாய் கொடுத்தா இப்போ ஏசி ரூம்ல தங்கலாம். இது ஒரு பொதுவான ஒரு, இப்போ ஜனங்கள் என்ன இருக்கிறோன்னா பூமியை அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒரு ஆரம்பம் ஆயிருக்கு. இது போய் என்ன ஆகும், நாற்பது செல்ல செல்ல தனித்தனி மனிதர்களே போய் அது ரீச் ஆகும். அப்போ கண்ணுக்கு தெரியாத பாகத்தில் பொதுவான ஆசீர்வாதங்கள் இருக்கும், கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் தனித்தனி மனிதர்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும். யாரும் வந்து எனக்கு என்ன எடுத்து அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த விதமான ராஜ்யத்தை பற்றி நம்ம வரக்கூடிய காலங்களில் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ அந்த நியாயத்தீர்ப்பு விஷயத்தை கூட நம்ம இன்னைக்கு நம்ம எடுக்கும்போது, அப்போ கண்ணுக்கு தெரியாத பாகத்தில் அமைப்புகளை நோக்கிறாரு, கண்ணுக்கு தெரிகிற பாகத்தில் தனித்தனி மனிதர்களுடைய நியாயத்தீர்ப்பு. அப்போ கண்ணுக்கு தெரிகிற பாகம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, இஸ்ரேலில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபனமான பின்பு. அப்போ இஸ்ரேல ஸ்தாபனமான பின்பு நடக்க வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னா, அதை குறித்து நம்ம மறுக்கிறோம். அந்த அந்த காலத்தில், அதாவது 1000 வருட அரசாட்சியின் காலம், அந்த 1000 வருடத்துக்கு 2 பாகம், கண்ணுக்கு தெரியாத பாகம், கண்ணுக்கு தெரிகிற பாகம். இப்ப நம்ம இந்த நியாய தீர்ப்பு பத்தி ஒரு வசனம் ரொம்ப முக்கியமானது, அதை மட்டும் இன்னைக்கு நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:12, வெளிப்படுத்தல் 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்படின்னா இங்க பரலோகத்திலயா எல்லா மனுஷனும் பரலோகம் போக முடியுமா, முடியாதுன்னு ஏற்கனவே அது நிரூபிச்சிருக்கு. அப்ப உலகத்தின் ஜனங்கள் இப்ப யாரு முன்னாடி நிக்கிறாங்க, தேவனுக்கு முன்பாக. அப்படின்னா அந்த நியாய தீர்ப்புக்கு முன்பாக பூமியில தான் நிக்கிறாரு, பூமியில கூட யாரு முன்னாடி நிக்கிற மாதிரி தான், ஜீசஸ் முன்னாடி நிக்கிற மாதிரி இல்லைங்களா. அவ மரித்தோராகிய பெரியோரையும், சிறியோர் பெரியோர்னாங்க யாரு, அது சிறியோர் பெரியோர்னா யாரு, இதெல்லாம் அடையாள மொழி தானுங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் அடையாள மொழி. அப்ப சிறியோர்னா சின்ன குழந்தைங்களா, நம்ம இப்ப சொல்றோம் இவர் பெரியார், இவர் சின்ன சொல்றது இல்ல, நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் பார்த்து நம்ம என்ன சொல்றோம், பெரிய ஆள் இல்லைங்களா, இல்ல பயங்கர தடியனில பார்த்தா சொல்றோமா, அப்படி இல்ல, நல்ல வந்து வசதிக்காரரு, படித்தவரு, சமுதாயத்தில் உயர்ந்தவர், அவரு தான் நம்ம என்ன பண்றோம், பெரியாள். ஒண்ணும் இல்லாதவரு இவர் சின்னால், ஒண்ணும் இல்லாதவர் பெரியாள் சின்னால், ரெண்டு பேரும் அவர் ரெண்டு வகையான ஜனங்களும் எங்க வந்து நிக்கிறாங்க, தீர்ப்புக்கு முன்பாக வந்து நிக்கிறாரு. அப்பொழுது என்னாச்சு, அப்ப திறக்கப்பட்டன அப்படின்னா எந்த புஸ்தகம், அப்ப புஸ்தகம் இதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு அர்த்தம், மூடி இருந்திருக்குது, இப்ப என்ன இருக்குது, இப்பதான் திறக்குது. அப்ப இதான் நேரடி அர்த்தம் எடுத்துட்டு ஜீசஸ் வரும்போது பெரிய பெரிய கட்டுக்கட்டா பயில் தூக்கிட்டு வருவார். ஆனா இந்த எந்த புஸ்தகங்கள்னா, இந்த புஸ்தகம் 66 புஸ்தகங்கள், இது என்ன இருக்குது இப்போ எல்லா ஜனங்களும் புரிந்து கொள்ள முடியாதபடி மூடப்பட்டிருக்கிறது. ஆனா ராஜ்யத்துல இது ஓபன் ஆகும். அப்படின்னு ஓபன் ஆகுது அர்த்தம், மறைந்திருக்கிற தேவனுடைய தெய்வீக திட்டங்கள் இப்ப அது யாருக்கு வெளிப்பட்டு இருக்குது, சபை. ஆனா ராஜ்யத்துல உலகத்தின் எல்லா ஜனங்களுக்கும் அறிவு. அப்புறம் படிங்க சார், ஜீவ புஸ்தகம் என்ன வேற ஒரு புஸ்தகம் அப்படின்னா, இது கூட பைபிளா, இது பைபிள் இல்ல, இது என்னன்னா அந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு அந்த சத்தியங்கள் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணப்படும். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம். முதல்ல ஜனங்களுக்கு கர்த்தரே இயேசு கொடுத்த பலியின் மூலம் எல்லா மனுஷரும் ரட்சிப்படைவார்கள், மரணத்திலிருந்து விடுதலையாவார்கள். அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதாவது பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் உயிர் தெளிந்து வரும் காலம், மனுஷகுமாரி சத்தம் கேட்கும் காலம் வரும். அப்புறம் நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையவும், அதே நன்மை செய்தவர்கள் சபை, அப்புறம் இன்னொரு குரூப் இருக்கிற முற்பிதாக்கள், இவங்க தான் நன்மை செய்தவர்கள். இவர்கள் ஜீவனை அடையவும், அப்புறம் தீமை செய்தவர்கள் ஆக்கினை, ஆக்கினு அர்த்தம் நரகமா, ஏற்கனவே பார்த்தா தண்டனை இல்லைங்க, அது தண்டனை கூட கிடையாது. ஏன்னா ஆக்கினைன்னா கண்டமினேஷன், கர்த்தரே இயேசு உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து வரவர்கள் எதுக்கு வந்துக்கிறாரு, ரட்சிக்கிறதுக்கே வந்துக்கிறாரு. அப்போ அந்த ஆக்கினின்ற வார்த்தை அது வந்து தவறான மொழிபெயர்ப்பு, அது வந்து கிரேக்க வார்த்தை கிரைசிஸ் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அது என்ன மொழிபெயர்ப்பு ரொம்ப கரெக்டாக போட்டுக்கிறாரு, ஜட்ஜ்மெண்ட், தீமை செய்தவர்கள் நியாயத்தின் பக்கம் எழுந்து வருவார்கள். பார்த்தீங்கன்னா நியாயத்திற்கு எங்க ஆக்கினை எங்க, அப்ப நியாயத்திற்புக்கு எழுந்து வருவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த வசனத்தினுடைய மூல அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக நியாயத்திற்புனா அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன, நியாயத்திற்புனா என்ன அர்த்தம்? இப்போ இந்த எக்ஸாம் சொன்னா உங்களுக்கு புரியும், இந்த உலகத்தில் இப்ப கோர்ட்டுகளா இருக்கு, கோர்ட்ல என்ன பண்றாரு, தீர்ப்பு செய்யறாரு, நியாய தீர்ப்பு செய்யறாரு. எப்படி பண்றாரு நியாய தீர்ப்பு அப்படின்னா, இப்ப ரோட்ல பாருங்க, இப்ப ரோட்ல திடீர்னு ஒரு செயினை புரிஞ்சுட்டு வச்சுக்கோங்க ஒரு திருட, உடனே ஜனங்கள் போலீஸ்காரங்கள சேர்ந்து அரசு கொலை பண்ணிடுறாங்களா, என்ன பண்றாங்க, கொண்டு போய் முதல்ல கொண்டு போய் ஜெயில தள்ளிடுவாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க, நீதிபதி முன்பாக நிறுத்துவாங்க. நீதிபதி என்ன பண்ணுவாரு, என்ன பண்ண போற அப்படின்னு, இவன் போக போக நகை திருடிட்டா அப்படின்னு, சில பேர் உள்ள சொல்லிடு 15 நாள் உள்ள வை அப்படின்னு, இவன் 15 நாள் உள்ள இருப்பான், உள்ள இருக்கும் போது என்ன பண்ணிடுவான், இவன் ஒரு வக்கீல் வச்சுக்குவான். அப்புறம் கவர்மெண்ட் ஏற்கனவே சம்பளம் கொடுத்து ஒரு வக்கீல் வச்சுக்கிறாங்க, அப்ப ரெண்டு வக்கீல் என்ன பண்ணுவாரு, வாழாடுவார், இவர் திருடிட்டாருங்கிறதுக்கு நீ அவருக்கு ப்ரூஃப் பண்ணும், 100 பேர் வேணும் திருடி இருக்கிறான், ஆனா அந்த சாட்சியில பத்தாது, நியாயப்படி என்ன பண்ணுவோம், அந்த இடத்துலயே தண்டிக்கணும். சில நேரங்களில் ஜனங்க அவர் பண்ணிடுறாங்க பாருங்க, உடனே கட்டி வச்சு காலி பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வருமானம் கொடுப்பாங்க. ஆனா சில எல்லா இடத்துல அவர் பண்ண முடியாது, கொலையே நின்றாலும் கூட அந்த கொலைகள் கொண்டு போய் என்ன பண்றாரு பாருங்க, தீவிரவாதிகள் எல்லாம் வந்திருக்காங்க, முடியாத பட்சத்துல ஷூட் பண்ணுவாங்க, ஆனா கையில் உயிரோட கிடைச்சிட்டாங்கன்னா கொலை பண்ண மாட்டாங்க. அவன் என்ன பண்ற, ஜெயில கொண்டு போய் தள்ளி, அப்புறம் அவன் ஒரு வக்கீல் வச்சு ஒரு வக்கீல் வச்சு இப்படியே வாதாடி 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 வாதாடி, அதுல எவ்வளவு வருஷம் இருக்கிறாங்க, 10 வருஷம் 15 வருஷம் எல்லாம் இழுத்து இயற்கையாவே செத்து போயிருவாங்க, தண்டனை கிடைக்கிறதுக்கு செத்துருவான். அப்படி எல்லாம் கோர்ட்ல நம்ம பாக்குறோம், நியாயத்திற்கு பாத்தீங்கன்னா எப்படி நடக்குது. இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண என்னன்னா, நியாயத்திற்கு இன்னொரு வார்த்தையை நம்ம சொல்லணும்னா ஒரு வாய்ப்பு, நியாயத்திற்கு என்பது என்ன, ஒரு வாய்ப்பு இல்லைங்களா. அப்போ நிறைய பேர் கண்ணுமான சில தவறுகள் அந்த வாதாடுறதுல அந்த வாய்ப்புல நிறைய பேர் நிறைவேறாங்க, கரெக்டில்லைங்களா, இது இந்த குற்றம் நிரூபிக்கப்படாததால் நான் இவரை விடுதலை பண்றேன்றவர். அப்ப அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அப்போ அந்த சாதகம் தான் தனவிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஆயிடுச்சு. அப்ப நியாயத்திற்குன்னு என்னன்னா, இது ஒரு ட்ரையல் பீரியட், அதான் கிரேக்க வார்த்தை கிரைசிஸ், கிரைசிஸ் என்னன்னா கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் அர்த்தம். அப்ப கிரிட்டிக்கல்னா ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும், உடம்பு சரியில்லாதப்போ, இப்போ நம்ம ஐசியூல எல்லாம் சேர்த்துவோம், அப்ப சேர்க்கும் போது உள்ள கொண்டு போய் உள்ள போய் டாக்டர்ல போய் வெளியில் வரும்போது ஒரு பேர் நம்ம கேட்கறோம் இல்லைங்களா, என்ன கேட்போம், சார் என்ன சார் எப்படி சார் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் 24 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் போயிடுவார் அப்படின்னு என்ன அர்த்தம், அதான் 24 மணி நேரம்ன்றது அவருடைய கிரிட்டிக்கல் டைம், 24 மணி நேரம் டாக்டர் 24 மணி நேரம் கொடுத்துட்டாராமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு என்ன நம்ம நினைச்சு போனா 24 மணி நேரத்தில் செத்து போயிடுவாரு. ஆனா டாக்டருடைய மீனிங் என்ன, 24 மணி நேரம் கழிச்சுதான் சொல்ல முடியும், அவர் செத்தாலும் செத்துருவாரு உடச்சாலும் பிறப்பாரு, அப்பதான் நான் சொல்ல முடியும், அதான் கரெக்ட், அதுதான் இந்த கிரைசிஸ் சரியான பொருள். அப்ப உயிர் தெரிந்து வரக்கூடிய ஜனங்கள் ஜட்ஜ்மெண்ட் கண்டிச்சு வர்றாங்க அப்படின்னா, அந்த ஜட்ஜ்மெண்ட் மூலம் அவர்கள் பொழைச்சாலோ பொழைக்கலாம் செத்தாலோ அப்படின்னு இன்னொரு வகையில் சொன்ன போனா, அவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக போனாலும் போகலாம், அல்லது 2வது மரணத்துக்கு போனாலும் போகலாம், இதுதான் அந்த பாயிண்ட். அப்போ உயிர் தெரிந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு, அதுதான் வந்து அந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அப்ப எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும், அதாவது 66 புஸ்தகத்தில் இருக்கிற சத்தியங்கள் உலகத்தின் ஜனங்களுக்கு அது வெளிப்படுத்தப்படும். தேவன் வந்து உலகத்தின் ஜனங்களுக்கு கூட ஆதரவு பண்றாரு, எப்படி தெரியுங்களா, அந்த சத்தியத்தில் நடந்து கீழ்படியிறதுக்கு 1000 வருட மனசாட்சியில சாத்தானை கட்டி போடுறாரு,
ஆயிரம் இன்னைக்கு நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு சாத்தானை விட்டு தான் நம்ம டெஸ்ட் பண்றாங்க. ஆனா ஆயிரம் வருடம் நடந்தாச்சு இல்ல, சாத்தானே என்ன பண்றாரு, கட்டிட்டு ஜனங்களுடைய எல்லா பிரச்சனையும் நீக்கி அவருடைய வியாதி கஷ்டம் துன்பம் பிரச்சனை எல்லாத்துலேருந்து விடுதலையாக்கி அந்த ஒரு சாதகமான உலகத்துல தான் தேவன் அவர் இந்த சத்தியமே சொல்லி கொடுக்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய கிருபை காமிக்கிறார். அப்போ அந்த கிருபை வச்சு என்ன பண்ணிக்கணும், மன திரும்பி பழைய தவறுகள் எல்லாம் யோசனை பண்ணி அந்த தவறுகளை பயன்படுத்தி நன்மையை தேடணும். அது தேவனுடைய திட்டம். அது வந்து நீங்க ஏசாயா 29:18 படிக்கலாம். ஏசாயா 29:18
அக்காலத்திலே பெண்கள் புத்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்கலாகி பார்வை அடையும்.
அப்போ அந்த அந்த காலத்துல எல்லாருமே செவிடர், இந்த செய்தாது கேட்காதவன், உள்ள தாது கேட்காதவன், இந்த கண்ணு தெரியாதவன், மனக்கண்ணு தெரியாதவன், எல்லாம் செய்யாது. அப்போ தேவனுடைய வசனங்களை கேட்பார்கள். அப்போ கேட்டு அதன் படி என்ன பண்ணும், நடக்கும் இல்லைங்களா? அதை முன்னாடி சொன்ன சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கட்டுரை அறிகிற அறிவினால் நிறைந்த உலகம் முழுவதும் தேவனுடைய சத்தியமானது அது சொல்லப்பட்டிருக்கும். அப்ப அந்த சத்தியமெல்லாம் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனுஷன் என்ன பண்ணும், அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தேவன் கொடுக்குறாரு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளவு வருஷம் நம்ம பார்த்துருக்கிறோம், 100 வருஷம் இல்லைங்களா? அப்போ அண்டர் இயர்ஸ் கொடுத்து கொடுக்க போறார். ஒவ்வொருத்தனுக்கும் 100 வருஷம் பார்த்தாலே இருக்குங்க, 100 வருஷம் கொடுக்குறாரு, கொடுத்து கிருபையா வழிநடத்துற சத்தியத்துல. அப்போ அந்த 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 வாழ்க்கையில அவங்க என்னென்ன மாதிரி நடக்கிறாங்களோ அந்த ரெக்கார்டுங்க, அத ஜீவ புஸ்தகம், அந்த அந்த சத்தியத்தின்படி அவங்க கீழ்ப்படுத்தி நடந்தாங்கன்னா அனுமனமும் அந்த ரெக்கார்டு கரெக்ட் ஆகிட்டு வந்துச்சுன்னா அவங்க என்ன ஆயிடலாம், ஜீவனுக்கு போகலாம். அதனாலதான் அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கிறாரு, ஜீவ புஸ்தகம். அப்படின்னா அது ஒரு புக் இல்ல, அது அது ஒரு ரெக்கார்டு. அவர் அது அடையணும்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக புஸ்தகம்ன்ற பேர்ல சொல்றாரு. அப்போ அது அங்க எப்படி அவர் பண்றாரு நமக்கு தெரியாது, பட் ஒரு ரெக்கார்டு அது. அப்போ அது படிச்சுட்டு அந்த வசனத்தை வெளிப்படுத்த 20 தீர்ப்பு ஆகவே தவிர இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு தேவன் என்ன பண்ண போறதில்ல, தீர்வு செய்யறது இல்ல, மாறா அவளுக்கு தண்டனை கண்டிப்பா கொடுக்க போறோம். நிறைய பேர் நீங்க நினைச்சுக்க வேண்டாம், தண்டனையே இல்லைன்னு. கண்டிப்பா தேவன் என்ன பண்ண போறாரு, தண்டனை. எப்படிப்பட்ட தண்டனைனா அவரவர்களுடைய பாவங்களை 4 பேருக்கு போட்டு காமிச்சிருவாரு. அதுதான் தண்டனை இல்லைங்களா, நாலு அடிவாங்கவே பரவாயில்ல. ஆனா அவங்க தவறுகளை வெளிப்படுத்தின எப்படி இருக்கும், இன்னைக்கு நிறைய பேர் அவர் தவறுகளை மாட்டி தெரிஞ்சிச்சுன்னா முக்கடு போடுறாங்கன்னு பாத்தீங்களா, அப்ப மூஞ்சியே காமிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்ப அதுலயே அவங்க என்ன ஆயிடுவாங்க, மனம் திரும்பிடுவாங்க, பாரு தலைகீழ் கீழே கீழே பார்ப்பாங்க, மண்ணை பார்ப்பாங்க. அப்போ மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அவர்கள். அதனால தான் தேவன் என்ன தப்பு செஞ்சாலும் விட்டுறாரு. அந்த தவறில அவங்களுக்கு போட்டு காமிக்கும் போது அதே அவங்க மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஒண்ணு, இன்னொன்னு உயிர் தெரிந்து வர்றது அவங்களுக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு இல்லைங்களா. உயிர் தெரிந்து வர்றது அவங்களுக்கு எவ்வளவு பேர் ஆச்சரியம். அப்ப யாரு அவனுக்கு வரும்போது ஜீசஸ் மூலம் அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டப்பா அப்படி சொல்லி அந்த சத்தியங்களுக்கு தெரியும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப கண்டிப்பா ஜீசஸ் பின்னாடி வர்றதுக்கு ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். எல்லா தினாலும் வந்துடும், மேக்சிமம் வந்துடும். அப்போ அந்த உயிர்த்தெழுதல் கூட நம்ம பாக்குறோம், இங்க மறித்தவராகி சிறியவர் பெரியவர் அப்படின்னா எந்த மறித்தவர்னா புளிக்குள்ள இருக்கிற மறித்தவர் இல்ல, உயிரோடு இருக்கிற மறித்தவர். ஏன்னா இந்த உலகத்தின் முடிவுல எல்லா ஜனங்களும் செத்து போறது இல்ல, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். முழுவதுமே சுடுதலாகுமா அப்படி தேவன் வச்சிருக்காரா, கிடையாது. அப்ப இந்த உலகத்தின் முடிவின் பாகத்துல உயிரோடு இருக்கிற ஜனங்கள் முதலாவது நியாயத்திற்படைவார்கள், அதுக்கப்புறம் உயிர் தெளிந்து வருகிற ஜனங்கள். உயிர் தெளிந்து கூட கர்த்தர் என்ன மெத்தட் வச்சிருக்கிறாரு, முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோர். அப்ப நியாயத்தில் கூட இப்படிதான் இருக்கும், முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோர். ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் போகுது நியாயத்தில். உயிர் தெரிஞ்சாலும் அப்படிதான் போகுது, ஆசீர்வாதங்களும் கூட அப்படிதான் போகுது, ரிட்டர்ன் தான் போகுது. ஏன்னா நியாயமா இருக்குது பாருங்க எல்லாம். அப்போ அந்த வகையில தான் இங்க நம்ம பாக்குறோம், சத்தியத்தை அவர்கள் கேட்டு மன திரும்ப வேண்டும் உலகத்தில் ஜனங்கள் அஞ்சலி நம்ம பாக்குறோம். அப்போ இந்த சத்தியத்தை கேட்டு மன திரும்புதுன்னா என்ன அர்த்தம், அப்ப சர்டிபிகேட் மனம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, குவாலிட்டி காமிக்கணும். என்ன குவாலிட்டி, அதான் நம்ம ஏற்கனவே ஊமையில பாத்துருக்கிறோம், செம்மறியாடு வெள்ளாடு பிரிக்கிறது. அப்ப செம்மறியாடு வெள்ளாடு பிரிக்கிற ஊமை அது ஆயுத வருட அரசாட்சியில கர்த்தர் தம்முடைய நியாயத்திற்கு நாட்களில். அப்ப சத்தியம் கேட்டு அவர் மனம் திரும்பும் போது அந்த குணங்களை காமிக்கணும். என்ன குணங்கள் காமிக்கணும், ஜீசஸ் கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டானே, கற்பனைகளின் பிரதானமான கற்பனை எது, உன் தேவனாகிய கர்த்தரை அற மனசு வரும்,
முழு மனதோடும் இல்லைங்களா, முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவையாக. இதுதான் நீங்க செய்ய வேண்டிய முதலாம் பிரதான கற்பனை. இரண்டாவது கற்பனை என்ன? உண்மை நேசிக்கிறது போல நீ பிறனையும் நேசிப்பாய். அப்ப முதல்ல மனுஷங்களும் யாரும் நேசிக்க கத்துக்கணும், நம்மளை நாமளே நேசிக்கிறதுக்கு கத்துக்கணும். நீட்டா குளிக்கணும், நீட்டா துணி போடணும், நீட்டா சாப்பிடணும், நம்மளுடைய சரீரத்தை நல்லா பாதுகாத்துக்கணும், நல்லா ஹெல்த்தா வச்சுக்கணும். ஜீவன் சொல்றேன், சில பேர் அதை செய்யாம மற்றவங்களுக்காக உழைப்பிறேன்னு சொல்லிட்டு அது சாக்ரிஃபைஸ் மாதிரி காமிப்பாங்க. ஆனா அது வந்து கர்த்தருடைய மெத்தட் இல்ல. ஏன்னா கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டப்பா, நீ போய் ஒன்னும் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டா. நீ என்ன பண்ண முதல்ல உன்னை நேசிக்கிறதுக்கு கத்துக்கோ, அப்பதான் நீ யாரும் நேசிக்க முடியும். கரெக்டா நேசிக்கிறதுக்கு அப்பதான் புத்தி வரும். அப்ப உன்னை நேசிக்கிறது போல திருநையும் நேசி. இதுதான் ராஜ்யத்துல போற இன்னைக்கு நம்மளுடைய கட்டி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையும் இதுதான். ராஜ்யத்தில் உலகத்தின் ஜனங்களுக்கும் தேவன் கொடுக்கிறது. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல சுயநலம் பொருளாசை இன்னும் வந்து அதுல எல்லாம் அப்படியே அப்பிட்டுக்குது ஜனங்களுடைய உள்ளத்துல. அதை எடுத்து இந்த அன்புக்குரிய குணங்கள் அவர்களுக்குள்ள வரணும். அதான் சொன்ன, பசியா இருந்தேன் எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்க, தண்ணி இல்லாமல் இருந்தேன் தாகமா இருந்தேன் எனக்கு நீங்கள் தண்ணி கொடுத்தீங்க. இதெல்லாம் அர்த்தம்தான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இதெல்லாம் ஆவிக்குரிய போஜனம். அதே போல நீதியின் வஸ்திரம் இல்லாமல் இருந்தா எனக்கு நீங்க துணி கொடுத்தீங்க அப்படிங்கிறாரு. அப்படி என்ன அர்த்தம்? நீதியின் வஸ்திரம். சில பேர் ஜீசஸ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற ஜனங்கள் ராஜ்யத்தில் கூட இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த ஏற்றுக்கொண்ட ஜனங்களை அவனுக்கு என்ன பண்ணும்? உதவி செய்யணும். இன்னைக்கு எப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த சத்தியங்களை கேட்டு மத்தவங்க சொல்றதுக்கு நம்ம விரும்புறோம்? இன்னைக்கு கிறிஸ்தவனுக்குள்ள அந்த ஒரு எண்ணம் இருக்குது இல்லைங்களா? அந்த ஒரு அன்பு, அன்புனாலதான் நம்ம பண்ண முடியுது. இந்த அன்பு உலகத்தின் ஜனங்களுக்கு அது வரணும். அது அந்த அந்த அன்புல அவர்கள் பரிபூர்ணப்படும் போது கண்டிப்பாக அங்க கத்த சொல்றாங்க, அந்த பூமியில வாரங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலக தோற்றம் முதல் உங்களுக்காக வச்சிருக்கிற ராஜ்யத்துல நீங்கள் போங்கள். யார பார்த்து சொல்றாரு? செம்மறியாறு வகுப்பார், வெள்ளாடு வகுப்பார் பார்த்து என்ன சொல்லிட்டாரு? அவங்க தான் யாருன்னா, எவ்வளவு திருமணி காமிச்சாலும் கூட மனம் திரும்பாத ஜனங்கள். அதாவது ஏசாயா 26:9 படிக்கும் போது நியாய தீர்ப்பு பத்தி இன்னொரு முக்கியமான பாயிண்ட், 26:9.
என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியார் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கருத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்.
உங்களுடைய நியாய தீர்ப்பு நடக்கும் போது யாரும் பயந்துக்க வேண்டாம், பூமியின் குடிகள் நீதி நியாயத்தை கற்றுக்கொள்வார். அப்படின்னு என்ன? சத்தியத்தை கற்றுக்கொள்வார்கள். ஆனாலும் அடுத்த வசனத்துல துன்மார்க்கமான ஜனங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாரு, அவர்களுக்கு எவ்வளவு கிருபை காமிச்சாலும் அவர்கள் மனம் திரும்புறது இல்ல. எவ்வளவு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்றது இல்ல. அப்புறம்
நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான்.
அதான் சொல்றாரு. அப்போ அந்த 1000 வருட மனசாட்சியில கூட இன்னும் சில மனப்பூர்வமான பாவிகள் இருக்கிறாரு. அவர்களுக்கு என்ன என்ன தீர்ப்பு? 2 மரணம் இல்லைங்களா? பாவத்தின் சம்பளம் மரணம் தான். அது எத்தனாவது மரணம்? அது 2வது. அந்த மரணத்துக்கு திரும்பவும் குறித்தவர்கள் இருக்குதா? கிடையாது. எந்த நம்பிக்கை இருக்குதா? கிடையாது. அதே போல வந்து இன்னொரு இயேசு வருவாரா? வரமாட்டேன். அவ்வளவுதான் அதனுடைய சாப்டர் க்ளோஸ். ஆனா அந்த மாதிரி ஜனங்கள் ரொம்ப ரொம்ப தமிழ் ஜனங்கள் இருப்பாங்க. அவங்களாலே விரும்பி கேட்கறது, நாங்க உங்களுடைய ராஜ்யம் எங்களுக்கு வேண்டா, உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேண்டாம். அப்ப தேவன் சொல்றாரு, நீ கண்டிப்பா இருக்கணும் அப்படி அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா ஆனால் மனிதனுடைய மரணத்தை தேவன் என்ன பண்றதில்ல? விரும்புறதில்ல. துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட அவர் விரும்புறதில்ல, சாதனம் அவர் விரும்புறதில்ல. ஆனா மனுஷங்கள் தேடி எனக்கு இதான் வேணும்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? சரி வச்சுக்கா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இரண்டாம் மரணம் இருக்குமே தவிர தேவன் கொடுக்குற தண்டனையாவது இருக்காது. அவங்க விரும்பி எடுக்கிற விஷயம் அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்படித்தான் வந்து சபைக்கும் இந்த உலகத்தின் ஜனங்களுக்கும் தேவன் செய்கிற ஒரு நியாய தீர்ப்பு. அப்ப நியாய தீர்ப்பு பற்றி, நியாய தீர்ப்பு இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது இது மகிழ்ச்சியான ஒரு நாளாக நம்ம சொல்லலாமா அல்லது பயமுள்ள நாளாக சொல்லலாமா? மகிழ்ச்சியான ஒரு நாள். அது மட்டும் இல்ல, நியாய தீர்ப்புக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லணும்னா இன்னொரு வாய்ப்பு. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கோபம் வரும், இன்னொரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னாலே கோபப்படுவாங்க. ஆனா தேவன் வச்சிருக்காரு அந்த மாதிரி திட்டம். அதனால உங்களுக்கு இந்த நியாய தீர்ப்பு கிளாஸ் கூட ரொம்ப புதுமையாக இருந்திருக்கும். ஒருவேளை அது ஆசீர்வாதமா கூட உங்களுக்கு இருக்கும். அதற்காக நம்ம தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் தேவன் ஆசீர்வதி போறாங்க. அடுத்த வாரத்தில் நம்மளுடைய கிளாஸ் வந்து ரொம்ப பெரிய கிளாஸ் இருக்கிறதுனால 7 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்.